கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினால அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கிருந்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு வருட தொடர் வகுப்பிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள்ல வயதில் மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் அநேகரை பார்க்க முடிகிறது. இது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ ஜீவித்துல அனுபவம் நிறைந்த சகோதரர்களையும் சகோதரிகளையும் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, வேதத்தில் மறைந்திருக்கிற ரகசியங்களை எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற பற்றி எரிகிற ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சியோடு இருக்கக்கூடிய அருமையான வயதில் இளைஞர்களாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் பார்க்க முடிகிறது. உங்கள் எல்லோரையும் இந்த இடத்துக்கு கூட்டி சேர்த்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசுவின் மூலம் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் யாவருக்கும் எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரம் உங்கள் பட்டணத்தில் நடந்த இரண்டு நாள் மாநாட்டுக்கு பின்பு மீண்டும் உங்களை இங்கு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் முன்பு மீண்டும் தேவனுடைய வார்த்தை நிமித்தம் நிற்பதற்கு எனக்கும் கூட தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் அவருக்கு என்னுடைய நன்றிகளை தாழ்மையோடு ஏறெடுத்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் முதலாவது பாடம் பார்க்க போகிறோம். சகோதரர் அருமையாக சொன்னார், இன்றைய பாடம் நீங்க சொல்லுங்க, வேதாகமத்தை முறைப்படி கற்று புரிந்து கொள்வது எப்படி? இந்த தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம் முதலாவது பாடம் பார்க்க இருக்கிறோம். பார்க்கலாங்களா? ஏன்னா போன வாரம் உங்களை சந்திச்ச போது நாம் சொன்னோம், உங்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் விருந்து கொடுக்கல, என்ன பண்ணிருக்கிறோம், விருந்து காண்பிச்சோம். எல்லா பதார்த்தங்களையும் உங்களுக்கு முன்பாக எங்கனால அந்த இரண்டு மணி நேரத்துக்குள்ள என்னெல்லாம் எடுத்து வைக்க முடியுமோ எடுத்து வைத்தோம். சோ இன்னைக்கு இருந்து அந்த மாபெரும் பைபிள் விருந்த நாம ஒவ்வொரு வாரமும் புசிக்க போகிறோம். அது மாத்திரமில்ல, இது இலவச கூட்டம் தான், ஆனா நீங்கள் கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சோம். நினைவு இருக்குங்களா உங்களுக்கு? நீங்க என்னென்ன கொடுக்கணும் கண்டிப்பா? நிறம் காது இல்ல, ஒரு முன்னாடி இன்னொன்னு வரும், செவிகளும் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான், கேட்கக்கூடிய காதுகள் இல்லைங்களா, கேட்கக்கூடிய காதுகள் வேணும், அப்புறம் திறந்த மனதோடு நீங்கள் வந்திருக்கணும். அப்படித்தான் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த துவக்கத்தோடு நம்முடைய பாடத்துக்குள்ள கடந்து செல்வோம். சோ இன்று நாம் பார்க்க போகிற அந்த பாடம், வேதத்தை முறையாக ஆராய்ந்து புரிந்து கொள்வது எப்படி? நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம், நம்முடைய வேதம் அவ்வளவு சுலபமா புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம் அல்ல, கரெக்ட். நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலாம். இவ்வளவு காலம் கிறிஸ்தவ ஜீவித்த நாம் அநேக முறை வாசித்திருந்த போதிலும் நாம் கற்றுக்க தவறிடுகிற, நம்மளால் கற்றுக்க முடியாத விஷயங்கள் வேதத்துக்குள்ள இருக்கிறதை நம்முடைய இருதயம் ஒத்துக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். ஆனா இன்னைக்கு தேவனுடைய பெரிய கிருபையில இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா போறீங்க உங்களுடைய வீடுகளுக்கு. கண்டிப்பா மிகப்பெரிய ஆவலோடு வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்களுடைய இருதயத்தை தேவன் அவருடைய அருமையான சத்தியங்களின் மூலம் நிரப்பி அங்க அனுப்ப போகிறார். சோ இந்த பாடத்தை நாம் ரொம்ப எளிமையா துவங்க விரும்புறோம். சின்ன கேள்வியிலிருந்து முதல்ல, வேதத்தை முறைப்படி வாசித்து புரிந்து கொள்வது எப்படி என்ற மாபெரும் தலைப்புக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி நாம் கேட்கிற விஷயம், முதல்ல அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பைபிள் யாராவது சொல்ல முடியுங்களா? இது கிறிஸ்தவர்கள் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம். சோ பைபிளுக்கு என்ன அர்த்தம்? என்கிட்ட ஒரு சகோதரர் கேட்டார், அவர் முஸ்லீம் சகோதரர். சோ எங்களுடைய புனித நூலுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுக்கு அர்த்தம் இருக்கு. உங்கள் புனித நூல் பைபிளுக்கு என்ன அர்த்தம் கேட்டார். சோ அப்போ நான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவருக்கு முன்னாடி, என்னால் சொல்ல முடியல. சோ இன்னைக்கு உங்ககிட்ட நான் கேட்கிறேன், தேர்ந்தவர்கள் தாராளமாக பதில் சொல்லலாம். சோ பைபிள் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பரிசுத்த வேதாகமம், காட்ஸ் வேர்ட். நீங்க எல்லாம் சினோனிம் சொல்றீங்க பிரதர், தேங்க்யூ. கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ். பைபிள் என்று சொன்னால் முதல்ல புத்தகம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான விஷயம், பைபிள் என்று சொல்லும் பொழுது புத்தகம். இங்கிலீஷ்ல சொன்னா இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றாங்க, புக் ஆஃப் புக்ஸ், அவ்வளவுதான். ஆனா யாருடைய புத்தகம்? அது ரொம்ப முக்கியம். இது யாருடைய புத்தகம்? புத்தகம் தான். ஆனா யாருடைய புத்தகம்? கர்த்தருடைய புத்தகம், தேவனுடைய புத்தகம். ரொம்ப எளிமையான புத்தகம், ஆனா ரொம்ப வல்லமை உள்ள புத்தகம். சகோதர சகோதரிகளே, நினைச்சு பாருங்க. சுதேவன் சர்வலோகத்தையும் சிருஷ்டித்து, இந்த பூமியில மனுக்கிரத்தையும் சிருஷ்டித்து, அவங்களை பற்றின விஷயங்களை எல்லாம் ஒரு சிறு புத்தகமா எழுதி அவங்கள் கரத்திலேயே கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நாம் உணர வேண்டிய ஒரு அருமையான விஷயம். சோ நம்ம தேசத்துல அநேக மார்க்கங்கள் இருக்குது, மதங்கள். இந்துஸ் இருக்கிறாங்க, முஸ்லிம் சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஜெயின்ஸ் இருக்கிறாங்க, புத்திஸ்ட் இருக்கிறாங்க. சோ இந்த மார்க்கங்களுக்கு எல்லாம் புனித நூல்கள் இருக்குது இல்லைங்களா? சில புனித நூல்கள் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்ல முடியுமா? சில வேதங்கள் சொல்ல முடியுமா உங்களுக்கு? இந்த வார்த்தை சொன்னா புரியும். மற்ற மார்க்கங்களுக்கு இருக்கக்கூடிய புனித நூல்கள் அல்லது வேதங்கள் என்ன சொல்லுகிறோம் நாம? ரிக், அப்புறம் யஜுர், சமம், அதர்வன வேதம், பாருங்க இதெல்லாம் நாம் சொல்கிறோம். சோ இந்த புனித நூல்களுக்கு பெயர் இருக்கு. அது என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? நம்முடைய வேதத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான பேரு வேற எந்த வேதத்துக்குமே இல்லை. நம்முடைய வேதத்துக்கு இந்தியர்களுடைய பாஷையில என்ன பேர் தெரியுங்களா? நம்ம வேதம் என்ன வேதம்? பரிசுத்த வேதம். வேற வேற நினைவு இல்லைங்களா? வருது வருது, கரெக்ட். தேங்க்யூ சிஸ்டர். சத்திய வேதம், இது எந்த வேதத்துக்குமே இந்த பேர் இல்லை. சத்தியம் என்ன? சத்தியம், உண்மை, த ட்ரூத். என்ன ஆச்சரியம் பாருங்க, இதுவே ஒரு டெஸ்டிமனி, ஒரு சாட்சி. தேவனுடைய இந்த புஸ்தகத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க இந்த உலகத்தின் ஜனங்களே? தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவு வேதங்கள் இருக்கு, ஆனா இந்த வேதம் தான் என்ன வேதம்? சத்திய வேதம். தற்செயல அமைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் முழுதும் விசுவாசிக்கிறேன். நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்க? ஆம் சகோதர சகோதரிகளே, எவ்வளவோ புனித நூல்கள் வேதங்கள் இருந்தாலும் நம்முடைய வேதம் தான் சத்திய வேதம் என்று அழைக்கப்படுது. வேதா ஆஃப் ட்ரூத், உண்மை என்று ஒன்று இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல, சத்தியம் என்று ஒன்று இந்த உலகத்துல இருந்துச்சுன்னா அது நம்முடைய கரங்கள்ல தேவன் தந்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் தான். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இந்த வேதத்தை தான் இன்னைக்கு நாம புரிந்து கொள்வது எப்படி என்ற தலைப்புல பாடத்தை நாம் துவங்க இருக்கிறோம். ஆனா அதற்கு முன்னால ஒரு கிறிஸ்தவர்களா அல்லது சாதாரணமா நம்முடைய வேதம் பற்றி, நம்முடைய பைபிள் பற்றி நாம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய சில உண்மைகள், சில ஃபேக்ட்ஸ் உங்கள் மத்தியில நான் பேச போறேன். ஒருவேளை ஜெனரல் நாலேஜ் குவஸ்டின்ஸ் மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு, ஆனா அது ரொம்ப அவசியம். சோ நம்முடைய வேதம் கர்த்தருடைய புஸ்தகம், நம்ம வாயில சொல்லிட்டோம், பட் கன்ஃபார்ம் பண்ணணும். அது வசனங்களுக்குள்ள போய் கன்ஃபார்ம் பண்ணலாம், ஆனா வசனங்களுக்குள்ள போகாம மேலோட்டமா இருக்கிற சில விபரங்கள் வச்சு நம்ம புரிந்து கொள்ளலாம். கண்டிப்பா நம்முடைய வேதம் கர்த்தருடைய வேதம் தான். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில உண்மைகள் உங்கள்கிட்ட பேசுறோம். நமக்கு தெரியும் நம்முடைய வேதத்துல ரெண்டு பாகங்கள் இருக்கு, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டுல எவ்வளவு புஸ்தகங்கள்? 39. அப்புறம் புதிய ஏற்பாட்டுல 27. ஒட்டுமொத்தம் நிச்சயமா சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்றீங்களா? 66 புஸ்தகம் தானே. ரொம்ப ரீசெண்டா கூட ஒரு நியூஸ் நம்ம பார்த்தோம், பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ரிலீஸ் ஆன சமயத்தில் ஜூதாஸ் காரியத்து கூட என்ன பண்ணிருக்கிறார், ஒரு நிருபம் எழுதியிருக்கிறாரு, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் ஆயிடுச்சு. பைபிள் இன்னொரு புக்கு ஆட் ஆகுமோ, கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த நியூஸ்? நான் உண்மை தான் சொல்றேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நாம இந்த நியூஸ் கேள்விப்பட்டோம். அது மாத்திரம் இல்ல, சிலர் நம்ம சகோதரர்கள் கூட வேதத்தில் இந்த 66 புஸ்தகங்களுக்கு மேல சில புஸ்தகங்கள் இருக்கிறத நம்புவது உண்டு. நம்ம வாக்குவாதம் வேண்டாம், ஆனா அன்பாக நாம் யோசிக்கலாம். ஏன்னா கர்த்தருடைய புஸ்தகம் என்று சொல்லும் பொழுது ரொம்ப எக்ஸாக்டா இருக்கணும் நாம். ஏன்னா நமக்கு தெரியும் நல்லா வெளிப்படுத்தின விசேஷம் அதிகமா படிக்காட்டியும் அந்த கடைசி அதிகாரத்தில் என்ன பண்ணிருக்குது, இதுல ஒன்னையும் என்ன பண்ணக்கூடாது, கூட்டக்கூடாது, ஒன்னையும் என்ன பண்ணக்கூடாது, கழிக்கவும் கூடாது. சோ அப்போ 66 புஸ்தகங்கள் தான், பட் எப்படி உறுதி செய்வது? வெளியே எங்கேயும் போக முடியாது, கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே தான் போகணும். போனோம்னா ஒரு அருமையான நிழல் இருக்குது பழைய ஏற்பாட்டில். அது எங்க நான் வசன வாசிங்க, லேவிய ராகமம் 24:5-7.
அன்பையும் நீ மெல்லியமாக எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பமும் மரக்காலிலே 1/10 மாவினால் செய்யப்பட வேண்டும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் சுத்தமான தூப வர்க்கம் போடக்கடுவார்.
இது ரொம்ப கருகலான வசனம் தான், ஆனா நான் மேலாத்மா உங்களுக்கு சொல்றேன், புரியும். ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம 2nd பப்ளிக் மீட்டிங்ல சகோதரர் உங்களுக்கு எடுத்தார். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சமூகத்து அப்ப மேஜை என்று ஒரு மேஜை இருக்கும். அந்த மேஜையில ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஆசாரியர்கள் சாப்பிடுவதற்காக அங்க சமூகத்து அப்பங்கள் இருக்கும். சோ இந்த வசனத்துல போய் பார்த்தோம்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தேவன் அங்க கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அந்த அப்பங்கள் எவ்வளவு இருக்கணும், 12 அப்பங்கள் தான். ஆனா அந்த 12 அப்பங்களை எந்த விதத்துல வைக்கணும், அந்த மேஜை வேலை எவ்வளவு அடுக்குகளா வைக்கணும், எவ்வளவு அடுக்கா வைக்கணும், 2 அடுக்கு வைக்கணும், ஒரு அடுக்குல எவ்வளவு அப்பங்கள் இருக்கணும், 6 அப்பங்கள். ஜஸ்ட் டு மைண்ட்ல நீங்க அப்படியே பிக்சரைஸ் பண்ணுங்க, அப்படியே நீங்க ரூபகாரப்படுத்தி பாருங்க. மண்டல மேஜை 1 அடுக்கு 6 அப்பம், பக்கத்துல இன்னொரு அடுக்கு 6 அப்பம். இப்ப இந்த ஒரு வேளை இந்த அப்பத்துக்கு கீழே லெட்டர் போட்டீங்கன்னா என்ன போடுவீங்க, 6. பக்கத்துல என்ன போடுவீங்க, 6. என்ன நம்பர் வருது உங்களுக்கு, 66. 66 புஸ்தகங்கள் தேவன் கொடுத்திருக்கிற ப்ரூஃப், ஆசாரியர்களா அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நாம புசிக்க வேண்டியதற்காக தேவன் வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆகாரம். எவ்வளவு புஸ்தகங்கள் அடங்கிய ஒரு புஸ்தகம், எவ்வளவு புத்தகங்கள் அடங்கிய புத்தகம், எக்ஸாக்டா 66 புஸ்தகங்கள் தான். அதற்கு மேல ஒண்ணு இல்ல, அதற்கு கீழே ஒண்ணு அங்க இல்ல. சோ இந்த 66 புஸ்தகங்கள்ல நமக்கு தெரியும், முதல் 5 புஸ்தகங்கள் ஆகமங்கள், அதுக்கு பெண்டாட்யூக் என்று பேர். யூதர்கள் அதை தோரா என்று அவங்க அழைப்பது பார்க்கிறோம். தேவன் கொடுத்த எல்லா பிரமாணங்களும் அந்த புஸ்தகங்கள்ல இருக்கு. மோசே எழுதினார் என்று நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனா இன்னும் சில ஆச்சரியமான செய்திகள் உங்களுக்கு இருக்கு. ஒரு சின்ன கேள்வி, பைபிள் எழுதற்கு எவ்வளவு வருஷம் எடுத்திருக்கும் என்று நினைக்கிறீங்க நீங்க? பைபிள் எழுதுவதற்கு எவ்வளவு வருஷங்கள் எடுத்திருக்கலாம், 1600? பிரதர் சொல்றார், வேற ஏதாவது பதில், 300? 1200? சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாடு மாத்திரம் எழுதலுக்கு 1600 வருஷம், புதிய ஏற்பாடு எழுதுவதற்கு ஒரு 100 வருஷம். ஒட்டு மொத்தமா 1700 வருஷ கால பகுதிகளுக்குள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள புஸ்தகங்கள் எழுதுவதற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கு. என்ன ஆச்சரியம் நீங்க கவனிங்க. இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்க கவனிக்கணும். கடைசியில் ஒரு கேள்வி போட போறேன், அதனால தான் இந்த உண்மைகள் உங்களுக்கு சொல்றோம். பூமியில மனுஷங்க கையில் இருக்கிற வேற எந்த புத்தகமும் எழுதுவதற்கு 1700 வருஷங்கள் எடுத்துக்கொண்டதா? எங்கேயுமே ரெக்கார்ட் கிடையாது. 1700 வருஷங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குது. முதல் புஸ்தகம் எழுதி கடைசி புஸ்தகம் எழுதுறதுக்கு கேப்பு 1700 வருஷங்கள். இன்னொன்னு ஆச்சரிய தெரியுங்களா, 1700 வருஷங்கள் எழுதுவதற்கு ஒரே மனுஷனை பயன்படுத்தி இருப்பாரா தேவன்? என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா இருக்கார். ஏன்னா எந்த மனுஷனை இவ்வளவு காலம் வாழ முடியாது. அப்போ வேதம் எவ்வளவு பேரை கொண்டு எழுதப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்முடைய பைபிள். தேங்க்யூ சிஸ்டர், கரெக்ட். 40 எழுத்தாளர்களை கொண்டு அங்கு எழுதப்பட்டிருக்குது. ஆனா என்ன ஆச்சரியம், இதுலயும் ஆச்சரியம், இந்த 40 பேரும் ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க கிடையாது. 40 பேரும் ஒரே மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க கிடையாது, பின்னணி உடையவங்க கிடையாது. எல்லாருமே வித்தியாசமான பின்னணி உடையவங்க. உதாரணத்துக்கு லூக்கா, சுவிசேஷம் எழுதின லூக்கா, அவர் வந்து ஒரு மருத்துவர், டாக்டர். வசனம் உங்களுக்கு தெரியும், கொலோசேயர் 4:14. அதே சமயத்தில் மத்தேயு, அவரும் ஒரு சுவிசேஷம் எழுதினார், அவர் வந்து ஒரு வரி வசூலிப்பவர், டாக்ஸ் கலெக்டர். தாவீது என்ன பண்ணிட்டு இருந்தார், ஆடு மேய்த்திட்டு பின்னால் ஆயிட்டார், ராஜாவாயிட்டார். சலமோன் அவர் ராஜா, பக்கா ராஜா, அவர் பக்கா ராஜா. மோசே அவர் எப்படி இருந்தார், அவர் சாதாரணமா இருந்து ஆனா நல்லா படிச்சு எகிப்துல பார்வோனுக்கு அடுத்தபடியா ஒரு பார்வோன் போல இருந்தவர் மோசே. என்ன ஆச்சரியம் பார், அந்த பின்னணியெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே. பவுல் பரிசேயன், அப்போஸ்தல் பவுல், அமோஸ் ரொம்ப ஏழைமை பண். ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன், பேதுரு யார், அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், மீன் பிடிச்சிட்டு அங்க இருந்தார். அதே போல யோவான் கூட அதே வேலை தான். 12 சீஷர்கள்ல கிட்டத்தட்ட 7 பேரு மீன் பிடிக்கிறவன். சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன், ரொம்ப ஆச்சரியமா இல்லைங்களா உங்களுக்கு? ஒரு புத்தகம் எழுதுவதற்கு 1700 வருஷங்கள், எழுதற்கு பயன்படுத்தப்பட்ட மனுஷங்களுக்குள்ள எந்த ஒற்றுமையுமே இல்லை. ஒருத்தர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறாரு, வேறு பின்னணியில இருந்து வந்தவர், அவருக்கு பின்னால ஒரு 1000 வருஷம் கழிச்சு வந்தவர், அவர் விட்ட பகுதியிலிருந்து ஸ்டார்ட் பண்றார், இவர் வேறு ஒரு பின்னணியிலிருந்து வந்தவர். ஆனால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, இட் இஸ் வெரி ஹார்மோனியஸ். இசைவான ஒரே மைய கருத்தை பற்றி வேதம் பேசிட்டு இருக்கு. பைபிளுடைய மைய கருத்து என்னங்க, சென்ட்ரல் தீம் ஆஃப் தி பைபிள் என்ன சொல்லலாம், இயேசுவானவர். கரெக்ட் சிஸ்டர், பட் ஹாஃப் தான் கரெக்ட். மீட்பின் திட்டம், இந்த மனுக்குலத்தினுடைய ரட்சிப்பின் திட்டம், தி பிளான் ஆஃப் சால்வேஷன். மனுஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார், எப்படி விழுந்து போனார், எப்படி ரட்சிக்கப்படுவாங்க, யார் ரட்சிக்க வந்துட்டார், ரட்சகரே பெயர்பட்டவர், இதுதான் சென்ட்ரல் தீம். பாத்தீங்களா, 1700 வருஷத்துல விதவிதமான சூழல்களுக்கு பின்னணி உடையவங்க எழுதினாங்க. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்ததில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு டிஸ்கஷன் கிடையாது. ஆனா எல்லோரும் எழுதியிருக்கிறாங்க ஒரே விஷயத்த இசைவான பார்வையில். சகோதர சகோதரிகளே, இதுவே ஒரு ப்ரூஃப். அப்போ இவர்கள் எழுதுவதற்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டாங்க, உண்மையிலேயே இதனுடைய ஆத்தர் யார் தான், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமா, உண்மையிலேயே ஆத்தர் தேவன் தான், அவர் தான் எழுதினார். ஆனா எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட மனித பாத்திரங்கள் தான் யாரு, இந்த 40 பேர். எப்படி எழுதிட்டான் தேவன்? சகோதரர் ஜெபத்தில் அடிக்கடி சொன்னார் இல்லைங்களா, அவருடைய பரிசுத்த ஆவி அவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தார், கொடுத்து அந்த ஆவியின் மூலம் எழுத வச்சு. வசன வாசிக்கலாம் இப்ப இந்த விஷயங்களை. எபிரேயர் 1 அதிகாரத்தில் முதல் 2 வசன வாசி.
பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார்.
பாருங்க, பூர்வ காலத்துல அப்படி சொல்லும் பொழுது எதை பத்தி பேசுறாருன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல தேவன் அதைய பரிசுத்த மனுஷங்களுக்கு வெளிப்படுத்தினார். இப்போ அவருடைய குமாரன் மூலம் புதிய ஏற்பாடு நமக்கு அங்க கொடுத்திருக்கிறார். அப்புறம் 2 தீமோத்தேயு 3:16,
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது.
வேத வாக்கியங்கள் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்குது. மனுஷனுடைய ஞானம் இல்ல, மனுஷனுடைய சித்தம் இல்ல, தேவனுடைய ஆவியினால அருளப்பட்டிருக்குது. அப்புறம்
தேவனுடைய மனுஷன் தெரியனவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும்,
அவைகள் உபதேசத்துக்கு சீர் பொருந்துதலுக்கு மனுஷங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படிக்கு தேவனுடைய ஆவியினால் இவைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. சோ நாம் உங்களுக்கு என்ன காண்பிக்கிறோம்னா, இந்த வேதம் கர்த்தருடைய புஸ்தகம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய விஷயங்கள் நாம புரிஞ்சுக்கணும். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு சகோதர சகோதரிகளே, அது பேசினதாக எனக்கு 2 மணி நேரம் போயிடும். அதனால நான் கட் ஷார்ட் பண்றேன். ஏன்னா நம்ம பைபிள் பத்தி நிறைய ஃபேக்ட்ஸ் படிக்கணும், நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு. அது எல்லாம் போட்டீங்கன்னா ஒரே ஆன்சர் என்ன, தி பைபிள். அவ்வளவுதான் நாம அங்க சொல்ல முடியும். சோ எத்தனையோ ஜனங்கள் வாங்கிட்டு இருக்கிற புஸ்தகம், விற்பனையா எடுக்கிற புஸ்தகம் பைபிள் தான். நிறைய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற புஸ்தகம் பைபிள் தான். எல்லார் கையிலையும் போய் சேர்ந்திருக்கிற ஒரே புஸ்தகம் பைபிள் தான். இன்னும் முதல் முதலா பிரிண்ட் ஆன புஸ்தகம் பைபிள் தான். இன்னும் வேற என்ன கேள்வி நீங்க கேட்கணுமோ கேளுங்க, அதுக்கு வரக்கூடிய பதில் பைபிள் தான் அந்த ஆன்சர். பெரிய பெரிய தலைவர்கள் படிச்சிருக்கிறாங்க, தலாய் லாமா படிச்சிருக்கிறார், ஜவஹர்லால் நேரு படிச்சிருக்கிறார், நம்ம தேசப்பிதா யாருங்க அவரு கூட படிச்சிருக்கிறார். ஒரு உண்மை சொல்றீங்களா, ஒரு வகையில இந்தியாவுக்கு சுதந்திரம் கூட பைபிள்னால தான் வந்துச்சு. நம்புறீங்களா நீங்க? நான் இப்ப ப்ரூவ் பண்றேன். சோ காந்திக்கு பைபிள் மேல ரொம்ப இஷ்டம், அவர் ரொம்ப படிப்பார். அதுலயும் அவருக்கு இந்த மலை பிரசங்கம் அவரை ரொம்ப டச் பண்ண ஒரு பகுதி. அந்த மலை பிரசங்கத்துல குறிப்பா ஒரு வசனம் அவரை ரொம்ப சிந்திக்க வச்ச வசனம். அந்த வசனம் என்னன்னா, மத்தையோ 5:39 வாசிங்க.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பிக் கொடு.
பாருங்க, இந்த வசனத்தை அவருக்கு ரொம்ப டச் ஆன வசனம். என்ன உருவாச்சு தெரியுங்களா, அந்த வசனத்தின் மூலம் அவர் என்ன இயக்கம் ஆரம்பிச்சுட்டார், அஹிம்சா இயக்கம். அஹிம்சா இயக்கம், அஹிம்சாவாத கொள்கை உருவாச்சு. வசனத்தில் என்ன இருக்கு, தீமைக்கு தீமை நீங்க என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். ஒருத்தர் உங்களை ஒரு கணத்துல ஆரம்பிச்சா நீங்க என்ன பண்ணுங்க. அவ்வளவுதான் உருவாச்சு அஹிம்சா இயக்கம். அந்த இயக்கம் இந்தியாவுக்கு பின்னாட்கள்ல சுதந்திரத்தையே வாங்கி தந்து, இன்னைக்கும் பார்லிமெண்ட்ல இந்த வசனம் எழுதி இருக்கு, செக் பண்ணுங்க. ஆனா கீழே வந்துட்டு மத்தையும் 5:39 இல்ல, என்ன போட்டிருக்குது, மகாத்மா காந்திஜி போட்டிருக்கிறாங்க. எவ்வளவு அறியாமை பாருங்க சகோதர சகோதரிகள். ஆனா இன்னொரு உண்மை உங்களுக்கு சொல்ல போறேன். ஆக்சுவலா இந்த வசனத்தினுடைய ஆழமான கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, புரிஞ்சுங்களா, புரிஞ்சுங்களா? ஒருவன் ஒரு உங்களை ஒரு என்ன பண்ணி வசனம் படிங்க, ஒருவன் உங்களை வலது கன்னத்தில் அரைஞ்சால் நீங்க என்ன பண்ணுங்க, அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருச்சுங்களா? எப்படி புரியலையோ, அதே மாதிரி யாருக்கும் புரியல, மகாத்மா காந்திக்கு புரியலங்க. அவர் வந்து இதனுடைய டீப் மீனிங் புரிஞ்சுட்டாலும் ஒன்னும் பேசல, சும்மா மேலோட்டமா பார்த்தா ரொம்ப டச் ஆயிடுச்சு. சாதாரண மனுஷனுடைய இயல்புக்கு மாறா இது பேசுது. ஏன்னா நம்மள என்ன பண்ணுவோம், ஒரு அரை அரைஞ்சா விட்டுட்டு வருவோம், திருப்பி சேர்த்து 2 கண்ணத்திலயும் சப்பு சப்புன்னு விட்டுட்டு வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா. ஆனா இங்க ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அது அந்த ஒரு கியூரியாசிட்டி தான் அவருக்கு ஒரு இம்பல்ஸ் கொடுத்துச்சு, அவ்வளவுதான். பட் அவர் இந்த வசனத்தினுடைய ஆழம் தான் அவருக்கு புரியாது. இந்த வசனத்தினுடைய ஆழம் நான் இப்ப சொல்லிட்டுங்களா உங்களுக்கு, வசனம் பாருங்க, ரொம்ப வித்தியாசமான வசனம். சோ தேவனுடைய வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும், சும்மா இல்ல. சோ இப்போ இந்த வசனத்துல என்ன சொல்லிருக்கிறாருன்னா, ஒருவன் உங்களை எந்த கண்ணத்தில் அரைஞ்சால், வலது கண்ணத்தில் அரைஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க, மறு கண்ணத்தை காமிக்கணும். என்ன அர்த்தம் நாம புரிஞ்சுக்கிறோம், ஓ கிறிஸ்தவர்கள்னாவே எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கணும், குடும்பம் வரைக்கும் முயற்சி பண்றோம், ஓவரா குறும்பு பண்ணாங்கன்னா 2 சேர்த்து கொடுத்துட்டு வந்துடுறோம், அவ்வளவுதான். ஆனா வசனம் நீங்க கவனிங்க, ஒருவன் உங்களை எந்த கண்ணத்துல அரைந்தால், எப்படி வலது கன்னம். உதாரணத்துக்கு என்ன நீங்க கவனிங்க, என்னுடைய நான் ஒருத்தர அரை இருக்கு, எந்த கை தான் யூஸ் பண்ணணும் மேக்சிமம்? வலது கை. இப்ப எனக்கு முன்னால ஒருத்தர் இருக்கிறார், பாருங்க நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, ஒருவேளை அந்த மாதிரி ஒருத்தர் வச்சிடுங்க. இப்ப நான் என் வலது கை வச்சு ஒரு அரை அரைஞ்சா அவருக்கு எந்த கன்னத்துல விழுகும்? எந்த கன்னத்துல விழுகும்? ஆனா வசனம் என்ன சொல்லுது? வசனம் வாசிங்க.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில்,
உங்களை எந்த கன்னத்துல? வலது கன்னத்துல. பொதுவாவே சாதாரணமா ஒருத்தர் முன்னால் இருக்கிற இன்னொருத்தர் அரைஞ்சாங்கன்னா அரை எந்த கன்னத்துல தான் விழுகும்? இடது கன்னத்துல தான் விழுகும். பிரதர், லெப்ட் ஹேண்ட் பழக்கம் எனக்கு இருக்கு, யாராவது சொல்றீங்களா? உங்களுக்காக மாத்திரம் பைபிள் எழுதல, தேவன் பொதுவாக தான் எழுதியிருக்கிறார். மனுக்குலத்துக்கு எல்லாருக்காங்க. ஆனா ரொம்ப வித்தியாசமா கர்த்தர் யோசிச்சு பேசிருக்கிறார். இதெல்லாம் நோட் பண்ணணும். யாருமே ஒரு தங்களுடைய வலது கரம் வச்சு இன்னொருடைய வலது கரத்தை என்ன பண்ண முடியாது. இல்ல நான் ரிஸ்க் எடுத்து இப்படி அடிப்போம் பிரதர், யாரா சொல்றேன், ஃபோர்ஸ் இருக்காது பிரதர், அதுக்குள்ள அவர் ரெண்டு சார் சாத்திட்டு போயிடுவார். முடியாது. ஆனா முடியும். பிரசனத்தினுடைய ஆழம் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. என் வலது கை வச்சு எனக்கு முன்னால் இருக்கிறவருடைய வலது கன்னத்தை நான் அறைவேன். எப்போ தெரியுங்களா? அவரு எனக்கு அவர் முதுக காமிச்சிட்டு நிற்கும் போது. ஒருத்தர் போயிட்டு இருக்கிறார், நான் தூரத்துல இருந்து பாக்குறேன், இவன் தாண்டா நல்ல கோபத்தெல்லாம் திரட்டிட்டு அவருக்கு பின்னால நைஸா போயிட்டு ஓங்கி அரைஞ்சனா எங்க ஒழுங்கு அரைப்போம்? இது என்ன ஆக்ஷன் தெரியுங்களா? கர்த்தர் இயேசு பேசுறது சாதாரண விரோதம் காண்பிக்கிறவங்க இல்ல. பாருங்க, முன்னால போக விட்டுட்டு பின்னால வந்து அறையணும்னா ஏற்கனவே எப்படி இருக்கணும்? ரெண்டு பேரும் பரிச்சயமானவங்களா இருக்கணும். ஏன்னா ஒருத்தருடைய பேக் வச்சு நான் கண்டுபிடிக்க முடியாது இந்த நபர் தான் போறாரு. அப்படி கண்டுபிடிச்சு போய் அடிக்கிறோம்னா ஏற்கனவே அவர் யார்த்தா? ரொம்ப க்ளோஸ் ஆனவர், நண்பரா இருக்கலாம், உறவுக்காரங்களா இருக்கலாம், எப்படியோ. ஆனா உங்களுக்கு அவர் ரொம்ப நெருங்கினவர். அப்படி நெருங்கினவரை போக விட்டுட்டு அவருக்கு பின்னால அவருக்கு தெரியாம போய் இழுத்து அடிக்கிறதுக்கு பேரு தமிழ்ல கொச்சையான சொல்லிட்டா பச்ச துரோகம். கர்த்தர் இயேசு பேசுற சத்தியம் என்னன்னா சாதாரணமே இல்லை. உங்களை அறிந்தவங்க, உங்களை நேசிச்சவங்க, உங்களோடு கூடயே இருந்தவங்க ஒருவேளை அவங்க கூட உங்களுக்கு பச்ச துரோகம் செய்வாங்க. எதுவும் பண்ணாதீங்க, விட்டுடுங்க. ஜூதாஸ் கிட்ட அவரே செஞ்சார் இல்லைங்களா? என்ன லெசன் இது? காந்திக்கெல்லாம் தெரியாது, பைபிள் சும்மா இல்ல. ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும், கண்ணீர் வரும். கர்த்தர் இயேசுனுடைய சத்தியங்கள். சகோதர சகோதரிகளே பாருங்க என்ன ஆச்சரியம். சோ இப்படித்தான் தேவனுடைய வார்த்தைக்குள்ள நாம போய் அங்க சத்தியங்களை எடுத்துக்கொள்ளணும். பாருங்க, எவ்வளவோ உண்மைகள் நாம வேதத்துக்கு சொன்னாலும் இன்னொரு உண்மை கூட உண்மைதான். அநேகர் படிச்ச புஸ்தகம், அநேகர் வாங்கின புஸ்தகம், எல்லா கிரெடிட்டும் பைபிளுக்கு கொடுத்தாலும் அநேகர் படிச்சு தவறா புரிஞ்சுக்கொண்ட புஸ்தகமும் எதுதான்? பைபிள் தான். அவங்க அவங்க இஷ்டத்துக்கு புரிஞ்சுக்கொண்ட மாதிரி அதைய போதிப்பாங்க. அப்படி முடியுமா? சத்தியம் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு சத்தியம் இருக்கும்? ஒரு சத்தியமா, பத்து சத்தியமா, ஒரே சத்தியம் தான் இல்லைங்களா? ஆனா ஒரே பேர் தவறா புரிஞ்சுக்கிறது அங்க பார்த்து. இந்த வேதம் தான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆவிக்குரிய ஆகாரமும் கூட. இந்த வேதத்தை தான் நம்ம அனுதினமும் உட்கொள்ள வேற வேண்டும். சோ இதெல்லாம் பைபிள் பற்றி நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரிசையில வருது. சோ இவ்வளவு விசேஷமான கர்த்தருடைய வார்த்தைகள் தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஆவிக்குரிய ஆகாரம் கூட. கர்த்தர் இயேசுவே சொல்றார் மத்தேயு 4:4, மனுஷன் 40 நாள் மாத்திரம் என்ன பண்றது இல்ல, திருப்தி அடைகிறது இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும். எரேமியா சொல்லும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளை கண்ட உடனே நான் என்ன பண்ணிட்டேன், அவைகளை உட்கொண்டேன். இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆமா நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபுட் என்னன்னா கர்த்தருடைய வசனங்கள் தான் சகோதர சகோதரிகள். அது மாத்திரம் இல்ல, பாருங்க இப்போ ஃபுட்னு சொன்னா ஞாபகம் வரும், என்ன ஞாபகம் வரும், வகை வகையான ஐட்டம்ஸ் நமக்கு இருக்கா இல்லைங்களா? இல்ல டெய்லி காலையில 3 இட்லி, மத்தியானம் 4 இட்லி, டின்னருக்கு ஒரு 6 இட்லி சாப்பிடுறீங்களா எல்லாரும்? பாருங்க, மாம்ச பிரகாரமான வாழ்க்கையில, மாம்ச பிரகாரமான உணவுல நமக்கு என்ன இருக்குது? வகை வகையான உணவுகள் இருக்குது. அப்ப ஆவிக்குரிய உணவு கூட எப்படித்தான் இருக்கணும்? வகை வகையாகத்தான் அங்க இருக்கணும். ஆமா, இப்ப மாம்ச பிரகாரமான உணவுல சாஃப்ட் ஃபுட் இருக்கு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கு. அதே போல நல்லா எப்படி சொல்றது, நல்லா ஹார்ட் ஃபுட் எல்லாம் கூட இருக்கு இல்லைங்களா? எவ்வளோ ஐட்டம் எல்லாம் நம்ம பார்க்கிறோம், வரிசையா லிஸ்ட்ல போட்டுடுறாங்க. சிக்கன் ஒன்று எடுத்துட்டோம்னா சகோதர சகோதரிகளை, அதை நம்ம எவ்வளோ ஆவலா போயிட்டு பெல்ட் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடுறோம் இல்லைங்களா? நாம டைம் போறதே தெரியறதில்லை. அப்போ தேவனுடைய வசனங்கள்ல கூட, ஆவிக்குரிய ஆதாரத்தில் கூட விதவிதமான வசனங்கள், போதனைகள் நமக்கு ஆவிக்குரிய ஆகாரமா இருப்பதை காணலாம். இதை நாம ஒரு வசனத்துல வாசிக்கலாம். எபிரேயர் 5 12 14 வசனங்கள்.
காலத்தை பார்த்தால் போதனையாக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவரானீர்கள். பாலுங்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் நாணயந்திரங்களை உடையவர்களாகிய
அப்போஸ்தல் பவுல் ரொம்ப விசேஷமான விஷயம் பேசுறார். சோ பைபிள்ல கர்த்தருடைய வசனங்கள் பற்றி பேசும் போது அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரம். ஆனா அந்த ஆகாரத்துல எப்படிப்பட்ட ஆகாரங்கள் எல்லாம் இருக்குது சொல்றார். வகை வகையான ஆகாரம் எல்லாம் இருக்குது. என்னென்ன ஆகாரம் சொல்றார்? பலமான ஆகாரம், அப்புறம் பால் ஆகாரம் என்று அங்க சொல்றது பாக்குறோம். சோ பால் போன்ற ஆகாரங்களும் இருக்கு தேவனுடைய வசனத்துல. அதே சமயத்தில் எப்படிப்பட்ட ஆகாரம் கூட இருக்குது, பலமான ஆகாரங்கள் கூட அங்க இருக்குது. சோ இதெல்லாம் பார்த்து நாம உட்கொள்ள வேணும், நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு பலமான ஆவிக்குரிய ஜீவித்து. ஆனா இங்க கருப்பொருள் நீங்க செக் பண்ணீங்கன்னா அப்போஸ்தல் பவுல் கொஞ்சம் வருத்தத்தோடு பேசுறார். அவருக்கு என்னன்னா, அநேகர் எதுவே சாப்பிட்டு இருக்கிறாங்க, பாலே சாப்பிட்டு இருக்கிறாங்க. காலத்தை பார்த்தால் நீங்க எப்படி இருக்கணும், நம்மளை பார்த்தா சொல்றாரு அவர், ரொம்ப வருத்தத்தோடு சொல்ற. காலத்தை பார்த்தால் நீங்க என்ன எடுக்கணும், போதகர்களா எடுக்கணும், கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்றாரு. ஏன்னா நம்ம என்ன எடுக்கிறோம்னா பால் ஆகறதுக்கே ரெடி ஆயிடுக்கிறோம். பாருங்க, இப்ப நம்ம குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் என்னதான் கொடுக்குறோம், நாம பால் எவ்வளவு வயசு வரைக்கும் கொடுப்போம்? 2 வரைக்கும் நம்ம கொடுப்போம், அதிகபட்சம் 3, அதிகபட்சம் 5 வைங்க. அவர் நல்லா வளர்ந்து 10 ஆகி 14 ஆகி நல்லா மீசையெல்லாம் வச்சுட்டு வாயில வந்துட்டு ஃபீடிங் பாட்டில் வச்சுருந்தா எப்படி இருக்கு நமக்கு? பிரச்சனையே இல்லாத குழந்தைப்பா, எங்க வீட்டுக்கு பட்ஜெட் எல்லாம் ஒன்றும் பெருசா வராதுங்க, அவன் இன்னும் பால் தான் குடிக்கிறான், ஒரு கஷ்டமும் இல்லை. யாராவது சந்தோஷப்படுமா? ஷாக் ஆயிடும், இவன்னா இவங்ககிட்ட ஏதோ ராங் ஆயிடுக்குது, மீசு எல்லாம் வந்திருக்கிறாரு, நல்லா பெமுடாஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு, ஆனா பாலையே சாப்பிட்டுருக்காரு. உடனே டாக்டர்கிட்ட தான் என்ன பண்ணுவோம், கூட்டிட்டு போவோம். சோ அப்ப அந்த வளர்ச்சிக்காக என்ன வேணும், நல்லா வயசு பையனா எப்படி இருக்கணும், நல்ல சிக்கன் மட்டன் நல்லா வெட்டணும், அப்படி இருக்கணும். அப்படி இருக்கிறவரை வேற பால் சாப்பிட்டா அங்க நமக்கு டேஞ்சர் ஆயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படித்தான் சகோதர சகோதரர், அதனால்தான் அப்போஸ்தல் பவுல் கொஞ்சம் வருத்தமா நம்ம கிட்ட அங்க சொல்லுகிறார். சோ அவர் இந்த பால் ஆகாரம், அப்புறம் கடினமான ஆகாரம் எதை சொல்றார் வசன வாசிங்க நீங்க. பால் ஆகாரம் என்று அவர் எது சொல்றாருன்னா, எபிரேயர் 6 முதல் 3 வசன வாசிங்க. பாருங்க, அந்த மூல உபதேசங்கள், பேசிக் டாக்டரின்ஸ். அப்போஸ்தல் பவுல் எது சொல்றானா, ஞான ஸ்நானம், மனம் திரும்புறது பத்தி, நியாய தீர்ப்பு பற்றி, உயிர் தழுதல் பத்தி, இதெல்லாம் கிறிஸ்தவ ஜீவியத்துல அடிப்படை விஷயங்கள். இது ஒரு முறை அவசியம்தான், ஆனா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பூர்ணராவதற்கு மேற்கொண்டு கடினமான விஷயங்களுக்கு என்ன பண்ணணும், கடந்து போகுவது அவசியம். அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு ஆவிக்குரிய ஆகாரமா இருக்கு, அதுல பாலாகாரமும் இருக்கு, ஞானேந்திரியங்களை உடையவங்களுக்குரிய கடினமான ஆகாரமும் இருக்கு. பால் நமக்கு அவசியம் தான், ஆனா காலப்போக்கில் நம்ம என்ன பண்ணணும், கடினமான ஆகாரத்திற்கு கடந்து போகணும் சகோதர சகோதரிகளே. சோ இதை பார்க்க போனது நமக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆனா நம்ம எல்லாருக்குமே அந்த வாஞ்சை இருக்கு, ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, எங்களுக்கும் வசனம் படிக்கணும் ஆசைதா, நாமும் புரிந்து கொள்ளணும்னு ஆசைதா பிரதர். ஆனா எவ்வளவுதான் படிச்சாலும் நமக்கு என்ன ஆகுறது இல்ல, பைபிள் அதனுடைய ரகசியங்கள் நமக்கு வெளியாகிறது இல்ல, நம்ம புரிந்து கொள்ள முடியறது இல்ல. எப்படி எப்படி தேவனுடைய வசனங்களுக்குள்ள உள்ள பொக்கிஷம், சத்தியங்கள், மாபெரும் உண்மைகள், பரலோகத்தின் ரகசியங்கள் நாம் தோண்டி எடுக்கிறது, எல்லாருக்கும் அந்த ஆவல் இருக்குது. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு அந்த வாய்ப்பு அங்க தந்திருக்கிறார். நாம் இப்ப கடந்து செல்வோம், ஹவு டு அன்லாக் தி பைபிள், தி கீஸ் டு அன்லாக் தி பைபிள். வேதத்தை திறக்க உதவும் பொன்னான திறவுகோல்கள் நாம பார்க்கலாம். வேதம் அது ஒரு மூடப்பட்ட புஸ்தகம் தான், அது ஒரு சீல்டு புக், முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் தான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதை திறந்து பார்க்கும் வாய்ப்பு தேவன் வைத்திருக்கிறார். ஆனா அதை திறந்து பார்க்கணும்னா யூ மஸ்ட் ஹாவ் சம் கீஸ். உங்கள்கிட்ட சில சாவிகள் வேணும், சில திறவுகோள்கள். அந்த திறவுகோள்கள் தெய்வீக திறவுகோள்கள். ஏன்னா அந்த திறவுகோள்கள் எங்கிருந்து நாம் எடுக்கிறோம்னா, அவருடைய தெய்வீக வசனங்களுக்குள்ள இருந்து நாம் அங்க எடுக்கிறோம். சோ இப்போ இந்த வேதத்தை திறக்க உதவும் திறவுகோள்கள் என்னன்னு பார்க்க போலாம். அல்லது தலைப்புல பார்த்தபடி இந்த வேதத்தை நாம் எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் என்ற தலைப்புக்குள்ள நாம் கடந்து செல்வோம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு உங்கள் மத்தியில நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து புரிஞ்சு கொள்வதற்கு ரொம்ப அவசியமான மூன்று சாவிகள் உங்க கையில கொடுப்போம். நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், நீங்க வெறுமையா போக போறது கிடையாது, வேற என்னத்தான் கொடுப்பீங்க பிரதர், நம்ம என்னதான் கொடுக்க போறோம். இந்த மூன்று கீஸ் நம்ம உங்க கையில கொடுக்க போறோம். இன்னைக்கு பார்க்க போறோம் முதல் கீ என்னன்னா, அந்த முதல் திறவுகோல் ஏசாயா 28:10.
கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள்.
ஆமா, ரொம்ப ஆச்சரியமான வசனம். சோ பப்ளிக் மீட்டிங்க்கு வந்த சகோதர சகோதரிகள் கொஞ்சம் பரிச்சயம் ஆயிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நாங்க முழுசும் பேசல, இன்னைக்கு இதே பாடத்துல இந்த வசனத்தை ரொம்ப டீட்டெயிலா நாம பார்க்க போறோம். சோ இந்த முதலாவது திறவுகோல், கீ டு அன்லாக் தி பைபிள், எதை பத்தி பேசுது என்று பார்த்தோம்னா, முதல்ல இந்த பைபிள படிச்சு புரிஞ்சு கொள்ளணும்னா அதற்கு முன்னால நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இந்த வேதம் இந்த பைபிள கொடுத்தவர் அல்லது எழுதினவர் நம்முடைய பிதா, நம்முடைய தேவன் அந்த வேதத்தை எப்படி கொடுத்திருக்கிறார், எந்த விதத்துல அவர் அதை எழுதியிருக்கிறார். ஏன்னா எந்த ஒரு புக் வந்து பப்ளிஷ் ஆனாலும் பின்னாடி ஆத்தாசனுடைய நோட் இருக்கும் இல்லைங்களா. இந்த புஸ்தகத்தை நீங்க இந்த ரீதியில படிச்சா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அவர் ஒரு ஒரு க்ளூ உங்களுக்கு கொடுப்பார், சில அட்வைசஸ் இருக்கும். ஆமா, எந்த ஒரு புஸ்தகத்தை உங்களால படிச்சு புரிஞ்சு கொள்ள முடியலையோ உடனே நீங்க யாருக்கிட்ட தான் கேட்கணும், அதை படிக்கிறத பத்தி அவரை எழுதினவர்கிட்ட தான் கேட்கணும். சோ நம்முடைய வேதம் கூட அப்படித்தான், புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு, ஆனா புரிஞ்சுக்கணுங்கிற வாஞ்சி இருக்குது, கண்டிப்பா முடியும். ஆனா யாருக்கிட்ட தான் கேட்க முடியும், எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ட்டு கர்த்தர்கிட்ட தான் கேட்க முடியும். கர்த்தர்கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு, மகனே மகளே உங்களுடைய வாஞ்சை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் புரிந்து கொள்றதுக்கு நீங்க வாஞ்சையா வந்திருக்கிறீங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா, முதல்ல நான் அந்த புஸ்தகத்தை எப்படி கொடுத்திருக்கிறேன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதை நான் எப்படி கொடுத்திருக்கிறேன்னா, தேவன் சொல்றார் கற்பனையின் மேல் கற்பனை, கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், பிரமாணத்தின் மேல் பிரமாணம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமுமா. என்ன பியூட்டிஃபுல் வேர்ஸ் தெரியுங்களா இது, என்ன அருமையான வசனம் தெரியுங்களா இந்த வசனம். வேதத்தை தேவன் கொடுத்திருக்கிற அந்த விதம் பற்றி ஒரே வசனத்துல பார்க்கும், நான் இந்த வேதத்தை கற்பனையின் மேல் கற்பனை, கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், பிரமாணத்தின் மேல் பிரமாணம், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக கொடுத்திருக்கிற இது என்னது? இது கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம். Precept upon precept, line upon line, here a little, there a little. என்ன விஷயம் இது சகோதர சகோதரிகளே? சோ இது நாம புரிஞ்சுக்கொள்ளுக்கு நாம போறதுக்கு முன்னால எதை பத்தி பேசும் போது இந்த வார்த்தை கர்த்தர் பேசிட்டார். வசனம் வாசிங்க, மேல இருக்கிற வசனம் 9 வசனம். யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? சோ தேவனுடைய உபதேசங்களை உணர்த்து போகும் போது, தேவனுடைய அறிவை போதிக்க போகும் போது இந்த வசனம் சொல்றார், என்னுடைய உபதேசங்கள், என்னுடைய அறிவு இந்த புஸ்தகத்துல நான் இப்படி தா கொடுத்திருக்கிறேன். கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம். இது ரொம்ப ஆச்சரியமேனா, பொதுவா வேதத்தை நாம் எப்படி தான் புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னா, தேவன் வரிசையா கொடுத்திருக்கிறார், கண்டினியூஸா இருக்கு. ஆதியாகமத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜோரா போய் எங்க போய் முடிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம், நம்மளும் ஷெடியூல் எல்லாம் போட்டு வருஷம் என்ன பண்றோம், எடுத்து படிக்கிறோம். ஆனா அதனால நம்ம புரிஞ்சுக்கவே முடியறதில்ல. காரணம் இதுதான், தேவன் ரொம்ப அருமையா சொல்லிட்டாருங்க, நான் கண்டினியூஸா கொடுக்கலப்பா, நீங்க ஏன் வீணா ட்ரை பண்றீங்க, நான் எப்படி கொடுத்துருக்கேன் தெரியுமா, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படித்தான் நான் கொடுத்துருக்கிறேன். சோ இது என்ன, இது சகோதர சகோதரிகளே, சோ கற்பனையின் மேல் கற்பனை உபதேசங்கள் குறிக்குது. நான் இந்த வேதத்தை உபதேசங்கள் மேல உபதேசங்கள், உபதேசங்களுக்கு மேல உபதேசங்களா நான் கொடுத்திருக்கிறேன். லைன் அப்பான் லைன், பிரமாணத்தின் மேல் பிரமாணம். அந்த உபதேசங்கள் நான் எப்படி கொடுத்திருக்கிறேன்னா, ஒரு ஒரு வசனம், அந்த வசனத்துக்கு மேல வசனம், வசனத்துக்கு மேல வசனம். ஏற்கனவே நான் உங்களுக்கு பப்ளிக் மீட்டிங்ல நாம் சொல்லியிருந்தோம். சோ ஒரு உபதேசம் என்று எடுத்துக்கொண்டா, தேவன் எப்படித்தான் கொடுத்திருக்கிறாருன்னா, அநேக வசனங்களை லிங்க் பண்ணி கொடுத்திருக்கிறார், தொடர்பு படுத்தி கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் ஒரு பெரிய உபதேசத்தை ஒரே வசனத்துல புரிஞ்சுக்கிட்டு அதையே நமக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டம். அப்படியெல்லாம் இல்ல, கர்த்தருடைய சத்தியம், ஒரு உபதேசம் புரிஞ்சுக்கணும்னா அந்த உபதேசம் தொடர்பான வசனங்கள் பல இருக்கும் வசனத்துல, பைபிள்ல. அந்த வசனங்கள் எடுத்து கோர்த்து பார்க்கணும், பியூட்டிஃபுல் உபதேசம் வரும். இப்ப இந்த உபதேசத்தை இன்னும் டீப்பா புரிஞ்சுக்கணுமா, தொடர்புடைய வேறு உபதேசம் பைபிள் இருக்கும், அதுக்கு போகணும். இப்படி வசனங்கள் மேல வசனம் வச்சு, வசனங்கள் மேல வசனம் வச்சு, உபதேசத்தின் மேல உபதேசம் வச்சு தேவனுடைய சத்தியத்தை நாம புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனா என்ன ஆச்சரியம்னா, அந்த வசனங்கள் கூட கர்த்தர் சொல்றார், நான் ஒரே வரிசையில கொடுக்கற, இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும். என்ன பியூட்டி தரீங்களா, இது ரொம்ப அருமை. லாக்கிங் சிஸ்டம், டிவைன் லாக்கிங் சிஸ்டம். தேவன் அந்த தெய்வீக சத்தியங்களை எப்படித்தான் நம்ம கண்களுக்கு மறைச்சிட்டார் தெரியுங்களா? சிம்பிள், அழகாக பிளான் பண்ணிட்டார். ஆதியாகமம் 2 ரெவலேஷன், பக்கா பிளான், பக்கா பிளான். இம்மி பெசகாம அருமையான தேவ திட்டம் உள்ள பொத்தஞ்சு கிடக்கு. ஃபார் பண்ணிட்டு என்ன பண்ணார்னா, வசனங்கள் எல்லாம் செத்தரை அடிச்சிட்டார். எல்லாம் அங்கோ நீங்கோ 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 இருக்கும். இப்ப அதை கண்டுபிடிக்கணும்னா, ஒரு வசனம் இங்க, இதுக்கு எங்க, இன்னொரு வசனம் அங்க எடுக்கணும். அப்படித்தான் நாம போய் அங்க படிக்க வேண்டி இருக்கு. சகோதரர் உங்களுக்கு அருமையா சொன்னார் இல்லைங்களா, பைபிள்ல ஒருத்தர் சாகாதவர் இருக்கிறார். யார் அவர்? ஏனோக்கு. அவர் பற்றி பைபிள் எவ்வளவு இடத்துல தான் இருக்குது? 3 இடத்துல தான் இருக்கு. முதல்ல அங்க பேசிருக்கிறாங்க, ஆதி ஆகும். ஏனோக்கு எப்படி வசனம் வாசிங்க, 5:24.
ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான்.
அவ்வளவுதான் இருக்கு நமக்கு. ஏனோக்கு தேவனோட சஞ்சரிச்சிருந்தாரே, அப்ப திடீர்னு என்ன ஆயிட்டார், என்னாச்சு ஏனோக்கு, என்னாச்சு? அடுத்த வசன வாசிச்சா இன்ஃபர்மேஷன் இல்ல, அடுத்த அதிகாரத்தில் இல்ல, அடுத்த புஸ்தகம் யாத்ராகமத்தில் இல்ல, லேவியர் ஆகமம் ஆகமத்துல கிடையாது, சரித்திர புஸ்தகங்கள் சங்கீதம் நீதிமொழிகள் உன்னத பாட்டுல கிடையாது, ப்ரோபசிஸ் போயிட்டு ஏசாயா 2 மல்கியா போனா ஏனோக் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆதியாகமத்தில் பேசிட்டார், ஏனோக் தேவன் கூட சஞ்சரிச்சுட்டு இருந்தார், காணப்படாமல் போயிட்டார். என்னாச்சு ஏதோ ஏனோக்கு? புதிய ஏற்பாட்டுல போனால் நான்கு சுவிசேஷத்துல இல்ல, அப்புறம் அப்போஸ்தல நடைமுறை ரோமர் கொரிந்து கோலசேர் அப்படியே வந்துச்சு. எங்க பேசுறாரு நெக்ஸ்ட் ஏனோக்கு பத்தி? எபிரேயர்கள் நிருபத்துல பேசுறார். அதுக்கப்புறம் கடைசி எங்க பேசுறார்? யூதால பேசுறார். ஏனோக்கு பத்தி பேசணும்னா இங்கே கொஞ்சம் ஆதியாகமத்துல, அப்புறம் அங்கே கொஞ்சம் எபிரேயு யூதால நீங்க போன. அப்பதான் ஏனோக் பத்தி அஸ் அ ஹோல் ஒரு முழுமையான காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமில்ல, இந்த வேதம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா இன்னொரு ரகசியம் இருக்கு. கர்த்தர் எப்படி சொல்றார்? கற்பனையின் மேல் கற்பனை, மறுபடியும் என்ன சொல்றார்? கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், மறுபடியும் ஏன் ரெண்டு முறை சொல்றார்? ஏன்னா எவ்ரி பைபிள் ஸ்டடி ஹாஸ் டு டூ வித் Old Testament and also New Testament. So, வேதத்தை நீங்க முறையா படிச்சு புரிஞ்சுக்கொள்ளணும்னா ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்க எங்க எல்லாம் போகணும்? பழைய ஏற்பாடும் போய் ரெஃபர் பண்ணணும், அப்புறம் எங்க வரணும்? புதிய ஏற்பாடு. ஏதோ ஒரே புஸ்தகத்துல நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா முடியாது. சுதேவன் இந்த புஸ்தகத்தை இப்படித்தான் அவர் வச்சிருக்கிறார். இது அவரே செய்திருக்கிறத வசனத்துல வாசிக்கிற ஏசாயம் 34:17.
அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார், அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது. அவைகள் என்றைக்கும் அதை சுதந்திரித்து தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும்.
அவரே அவைகளுக்கு என்ன பண்ணிட்டாரு? சீட்டு போட்டுட்டார். அவரே அவைகளுக்கு அளவு நூல் குறித்தார். இதெல்லாம் சகோதரர் பப்ளிக் மீட்டிங்ல உங்களுக்கு பேசினார். அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டாருக்கு என்ன அர்த்தம் சொன்னார் பிரதர், உங்களுக்கு நினைவு இருக்கா என்ன அர்த்தம்? அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார்னா எவைகளுக்கு சீட்டு போட்டார்? வசனங்களுக்கு. என்னது சீட்டு போடுற விதம்? ஏன் சொல்லிட்டார் பிரதர் அன்னைக்கு கிளாஸ்ல? அவரே சீட்டு எப்படி போடுவோம்? நிறைய பேர் எல்லாம் ஒரே ஷீட்ல இருந்து என்ன பண்ணுவோம்? பிட்டு பிட்டா கிளிப்போம். கிளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே எங்கதான் இருந்துச்சு? ஒரே பேப்பர்ல. ஆனா அது பிட் பிட்டா கிழிச்சு பேரெல்லாம் எழுதி ஒரு டப்பாக்குள்ள போட்டு என்ன பண்ணுவோம்? மிக்ஸ் பண்ணி அவ்வளவுதான், செத்தறி போகும். அப்படித்தான் பண்ணிட்டார் தேவன். எதுக்கு? அவருடைய தெய்வீக வசனங்களுக்கு பண்ணிட்டார். எல்லாமே ஒரே திட்டத்தை அருமையா விளக்குற வசனங்கள், ஆனா அவைகளை சிதறடிச்சிருக்கிறார். அளவு வச்சு இந்த வசனம் வரணும் அந்த சாப்டர்ல ஸ்டார்டிங்ல போடுங்க. அதனுடைய லிங்க் எங்க போடலாம்? தூக்கி போட்டுடு கடைசி அதிகாரத்துக்கு, கடைசியில போட்டுடு. தேவன் அளவு வச்சிருக்கிறார். அவரே அதை வச்சிருக்கிறார். நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ பைபிள? இங்கே கொஞ்சமும் அப்புறம் அங்கே கொஞ்சமும் சித்தார் அடிச்சிருக்கிற இந்த வசனங்களை புரிஞ்சு கொள்ளணும்னா சகோதர சகோதரிகளே, நம்ம யாருக்கிட்ட பைப போய் க்ளூ கேட்கலாம்? தேவன் சொல்லிட்டார், நம்ம ஆசையா போய் பைபிள், அப்பா நாங்க உங்கள் வார்த்தையை படிச்சு புரிஞ்சுக்கணும். வெரி குட். எப்படி புரிஞ்சுக்கணும்னா முதல்ல என் புஸ்தகம் நான் எப்படி கொடுத்துருக்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. நான் எப்படி கொடுத்துருக்கிறேன்னா ஏசாயா 28:10 பாத்துக்கோங்க. இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் சிதற அடிச்சிருக்கிற. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் கேள்வி, அப்பா அப்புறம் நாங்க அதை எப்படிதான் படிக்கிறது, எப்படிதான் புரிஞ்சுக்கிறது அந்த விஷயங்களை? போய் பாருங்க ஏசாயால 34:16.
கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதீராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும்.
இதெல்லாம் படிக்கும் பொழுது என்னுடைய இருதயம் ரொம்ப பொங்கிடும். உங்களுக்கு எப்படி தெரியல, என்ன பியூட்டிஃபுல் வேர்ஸ். மறுபடியும் நான் சொல்றேன் உங்களுக்கு, எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க, என்ன அருமையா கொடுக்கிறார் பாருங்க. நான் இப்படித்தான் சிதறடிச்சிருக்கிறேன், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், அப்புறம் எப்படி தேவனை நாங்கள் படிச்சு புரிஞ்சுக்கிறது உங்க புஸ்தகம் புரியணுமா? என்ன சொல்ற கர்த்தர்? அதுக்கு முன்னாடி மிஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு. எங்க தேடி வாசிக்கணும்? கர்த்தருடைய புஸ்தகத்துல, வேற புஸ்தகம் இல்ல, கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிங்க. என்ன பியூட்டி, அக்யூரேட் அக்யூரேட். நான் என் புஸ்தகத்துல சதறடிச்சிருக்கிறேன் பா, நீங்க புரிஞ்சுக்கணும்னா எந்த புஸ்தகத்துக்கு போனோம்? என் புஸ்தகத்துக்கு போங்க. அங்க சிதறடிச்சிருக்கிற வசனங்களை நீங்க எப்படி வாசிங்கள்? கட 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 கடன்னு வாசிங்க சொல்லியிருக்கிறாரா? எப்படி சொல்லியிருக்கிறார்? தேடி வாசிங்க, சர்ச் தி ஸ்கிரிப்சர்ஸ். என்ன பியூட்டி பார்க்க, சர்ச் தி ஸ்கிரிப்சர்ஸ், தேடி வாசிங்க. என்ன பியூட்டி கிடைக்குமா நமக்கு? என்ன ஒரு எப்பயுமே மாம்சம் தானே சந்தேகம் இல்லைங்களா? கிடைக்குமோ தேவனே தேடுனா? அதுக்குத்தான் அடுத்த வசனமே சொல்றாரு, அவைகளில் ஒன்றும் அவருக்கு நல்லா நம்ம சைக்காலஜி தெரியும் தேவனுக்கு. நம்ம எவ்வளோ பலவீனமான மனுஷங்க நல்லா தெரியும், அதான் அப்படியே கொடுத்துடுவார். அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இருக்கும். இந்த ஸ்டடி கூட அப்படித்தான், வார வார கிளாஸ் அட்டன் பண்ணும் பொழுது சில கேள்விகள் அப்படியே பபுள் ஆகும். இது அப்படி வரும் உங்களுக்கு. நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க என்ன சொல்லுவோம்னா ஜஸ்ட் அடுத்த கிளாஸ் கேளுங்க. இந்த கிளாஸ்ல என்னென்ன டவுட்ஸ் வருதோ அடுத்த கிளாஸ் கேளுங்க. அவ்வளவுதான், ஒன்னும் பண்ண வேண்டாம், கிளாசஸ் மாத்திரம் வாங்க, அவ்வளவுதான். தேவன் ரொம்ப கிருபை பண்ணிருக்கிறார். சகோதரர் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னார், அவரே உங்கள் வாசல் வந்து பாம்ப்ளெட் கொடுத்து, வாங்க மகன் மகளே நான் உங்களுக்கு என் பொக்கிஷம் நான் தரேன் இந்த வருஷத்துல, வாங்கிக்கோங்க. என்ன கிஃப்ட் தரீங்களா? த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் நீங்க எல்லாம் ரிசீவ் பண்ணிருக்கிறீங்க சகோதர சகோதரிகளே. அப்போ அவைகள் ஒன்றும் குறையாது, தேவன் கன்ஃபார்ம் பண்ற, ஒன்றும் குறையாது, கவலைப்படாதீங்க. அப்புறம் என்ன சொல்ற வசனத்துல, அவைகளில் ஒன்றும் ஜோடி. என்னது ஜோடி? நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லு. ஆணுனா ஜோடி, மாப்பிள்ளைனா ஜோடி, மணப்பெண் இல்லைங்களா? வேற என்ன சொல்றது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜோடினா என்ன? பேர், பேர். கேள்விக்கு ஜோடி பதில். என்ன ஜோடி இல்லாத இருக்காது? ஒரு வசனம் படிக்கிறீங்க, ஒரு கேள்வி வருது, கவலைப்படாதீங்க. அந்த வசனத்துக்கு எழும்பிட்ட கேள்விக்கு இன்னொரு வசனத்துல பதில் இருக்குது. ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. என்ன கேள்வி, என்ன டாபிக? சயின்ஸ்லயா, மேத்ஸ்லயா, எக்கனாமிக்ஸ்லயா, எந்த டாபிக்ல உங்களுக்கு என்ன கேள்வி? போங்க உள்ள. சர்வ லோகத்தை சிருஷ்டித்த தேவன் பக்காவா வச்சிருப்பார். நான் ஜஸ்ட் அப்படித்தான் விசுவாசிக்கிறேன். தேவன் சர்வ லோகத்தை சிருஷ்டித்திருக்கிறார்னா அவருக்கு சகலமும் தெரியும். அது எல்லாம் ஒரு புஸ்தகத்துல வச்சிருக்கிறார். நம்ம கொஞ்சம் உங்களுக்கு சாம்பிள் காண்பிச்சோம் ஓபனிங் கிளாஸஸ்ல, அறிமுக வகுப்புல இருக்கு. ஒன்னும் குறைவுபடாது, ஒன்னும் ஜோடி இல்லாதிராது. பட் ஒன் திங், நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு?
வாய் இதை சொல்லிச்சு,
அப்புறம்
அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும்.
இது இல்லாம பைபிள் ஸ்டடி முடியாது, சாரி. இது இல்லாம நீங்க வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? அவருடைய ஆவி வேணும். பிரதர் ஜபத்துல நிறைய முறை சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. தேவனுடைய ஆவி இல்லாம அவருடைய வார்த்தைகள் முடியாது. ஆனா அவருடைய ஆவி இருந்துச்சுன்னா சகோதர சகோதரிகளே, கற்றுக்கொள்ளணுங்கிற வாஞ்சை இருந்துச்சுன்னா, தாழ்மை இருந்துச்சுன்னா, தேவன் போதிக்க அவருடைய பாதத்துல உட்காந்து எல்லா விஷயங்களையும் பின்னுக்கு தள்ளிட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம் செவிகளை சாய்த்து அவர் பாதப்படியிலிருந்து கத்துக்கிற மனசு இருந்துச்சுன்னா, தேவன் எல்லா விஷயங்களையும் நமக்கு அவரு போதிக்கிறார். யார் சீஷன் தெரியுங்களா? சீஷனுக்கு என்ன டெஃபினிஷன்? What is the definition for a disciple? Disciple. சும்மா கேஷுவலா நான் கேட்கிறேன், ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போக வேண்டாம். நீங்க யார் வந்து கற்றுக்கொள்ளுகிறாரோ அவருக்கு பேர் தான் என்ன? என்னைக்கு ஒரு மனுஷன் கற்றுக்கொள்ளுகிறத நிறுத்துறாரோ அதுக்கப்புறம் அவர் யாரு கிடையாது. நீங்களும் நானும் யாருடைய disciples? டிசைபிள்ஸா? சீஷரா? ஆம், சீஷர்தா. கர்த்தர் இயேசுவுக்கு, நம்முடைய ரட்சகருக்கு, ராஜாதி ராஜாக்கு. ஆனா சீஷர்கள்னா பாதப்படியில் உட்காந்து கத்துக்கொள்ற பக்குவம் வேணும், மனசு வேணும். என்னைக்கு அந்த பக்குவம் போச்சோ, யூ ஆர் நோ மோர் எ டிசைபிள். நீங்க அதுக்கு மேல ஒரு சீஷனே கிடையாது. அந்த குவாலிட்டி நமக்கு வேணும். அது இருக்கும் பொழுது தேவன் ரொம்ப கிருபையா அவருடைய வசனங்கள்ல நமக்கு தெரிவிக்கிறார். நம்ம எல்லாம் ஒன்னும் இல்லை. உங்கள் போலவே இந்த கிளாஸஸ் கேட்ட சகோதரர்கள் அவ்வளவுதான். கொஞ்சம் முன்னால் கேட்டுடுங்க, நாளைக்கு தேவன் உங்களை கூட இந்த வார்த்தைக்காக பயன்படுத்துவார். அவருடைய சித்தம் உங்களுக்கு கூட இருக்குது. இந்த மிகப்பெரிய பொக்கிஷத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ள போறீங்க. வார வாரம் வரணும். அது மாத்திரத்தை உங்கள்கிட்ட நாங்க அங்க கேட்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதுதான் முதல் சாவி. வாங்கிட்டீங்களா? கையில வச்சிருக்கிறீங்களா? நெக்ஸ்ட் வீக் கொண்டு வரணும். மறந்துட்டு வந்துடாதீங்க, ஐயோ பிரதர் ஃபர்ஸ்ட் சாமி எங்க, ஐயோ பிரதர் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். மறந்துட்டே சொல்லாதீங்க, கையில வச்சுக்கணும். என்ன ஃபர்ஸ்ட் சாமி, கற்பனையின் மேல் கற்பனை, கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், பிரமாணத்தின் மேல் பிரமாணம். இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம். கர்த்தருடைய புஸ்தகத்துல எப்படி வாசிங்க, தேடி வாசிங்க. அவைகள்ல ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும். தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நாமோ இன்னைக்கு இரண்டாவது சாவி நாமோ போகலாம். இரண்டாவது சாவி 2 தீமோத்தேயு 2:15
நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு.
நீங்கள் எப்படி இருக்கணும், வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை
நிதானமாய் பகுத்து போதிக்கிறவன்.
அந்த வார்த்தை கவனிக்கிறீங்களா எல்லாம் சகோதர சகோதரிகளே, சாரி சாரி, கவனிக்கிறீங்களா? பிளீஸ் உங்க கான்சன்ட்ரேஷன் இங்க இருக்கட்டும். சோ நீங்க வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும். மாற்றம் அல்ல, சத்திய வசனத்தை. சத்திய வசனம்னு வந்த உடனே அது நீங்க எப்படி போதிக்கணும், ரொம்ப ஆச்சரியம். அந்த வார்த்தை சொல்லுங்க, புரியுதுங்களா? இம்போர்ட் சத்திய வசனத்தை நீங்க எப்படி படிக்கணும், எப்படி போதிக்கணும், நிதானமாய், நிதானமாய். அவசரப்பட வேண்டாம், டைம் எடுத்துக்கோங்க, நல்லா மெடிடேட் பண்ணுங்க, பகுத்து பாருங்க, பிரிச்சு பாருங்க, உள்ள உள்ள போங்க. ஒரு வசனம் எடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், கட 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 கடன்னு வாசிச்சிடுவோம் வசனம். அந்த வார்த்தைகளுக்கு வார்த்தை எடுங்க, பிரிச்சு பாருங்க. ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை பிரிக்கும் போது அப்படியே சத்தி வெளிச்சம் பிரகாசமா. ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் காட், நாட் ஓன்லி டிவைடிங். எப்படி டிவைடிங், வெறும் பகுத்து மாத்திரம் இல்ல, எப்படி பகுக்கணும், நிதானமாய், ரைட்லி, கரெக்டா, ரொம்ப சரியா. தேவன் எந்த கோணத்துல கொடுத்துருக்கிறாரோ அந்த கோணத்துல போய் நீங்க அணுகணும், அது ரொம்ப முக்கியம். ஐ ஹாவ் அ கோணம் அப்படின்னா என்ன, எனக்கு ஒரு விதம் இருக்கு, நான் இப்படி தான் போவேன். நீங்க வேற புக் படிங்க பிரதர், கர்த்தருடைய புஸ்தகம் இல்ல, கர்த்தருடைய புஸ்தகம், அவரு பாணியில போகணும். சோ ஏன் இப்படி சொல்றார், நாம வந்து தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் போதோ வாசிச்சு மற்ற சகோதர சகோதரிகளுக்கு போதிக்கும் போதோ தேவன் என்ன சொல்றாருன்னா, அந்த சத்திய வசனத்தை நீங்க எப்படி போதிக்கணும், நிதானமாய், நிதானமாய். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களா உங்களுக்கு, நானு நிதானமாய் நல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் சிஸ்டர் வந்து சிக்கன் பிரியாணி வச்சிருந்தாங்கன்னா இப்ப நம்முடைய ஆக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கும், அவசர அவசரமா இருக்குமா, நிதானமா இருக்குமா? அப்படி பார்த்துட்டு ஓ பிரியாணியா, அதுவும் சிக்கனா, இப்ப அவருடைய ஆக்ஷன்ஸ் பாருங்க, நிதானமாய் போய் தண்ணி எடுத்து கைகால் மூஞ்சியெல்லாம் அலம்பிட்டு நிதானமாய் உள்ள வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுவார், நல்லா பெல்ட் எல்லாம் ஃபுல்லா கட்டிடுவார், கழட்டிட்டு ஒரு போஸ்டர்ல உக்காந்தாருனா கொண்டு வாங்க என்னென்ன ஐட்டம். அவர் வேற எங்கேயும் இவ்வளவு பேலன்ஸா திங்க் பண்ண மாட்டார், இங்க மாத்திரம் தான் திங்க் பண்ணுவார், என்னன்னா இருக்கு, முதல்ல சாப்பாடு, அப்புறம் சின்ன சின்ன பீசஸ், கடைசியில லெக் பீஸ், என்ன நிதானமாய் நிதானமாய் ருசி சாப்பிடும். நல்லது, அப்படித்தான் சாப்பிடணும். அது மாத்திரம் இல்ல, எதுக்குறதான் கர்த்தருடைய வசனங்கள் கூட தான் நிதானமாய் பார்க்கணும். சகோதர சகோதரிகள் ஏன் இப்படி சொல்றாருன்னா, வகை வகையா கொடுத்துருக்கிறாரு, அவ்வளவுதான். ஏன் நீங்க பகுக்கணும், ஏன்னா தேவன் பைபிள்ல ஒரே மாதிரி கொடுக்கல, நான் சொல்லல, நான் சொன்ன கேட்கக்கூடாது, நீங்க இங்க இருந்து யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது, பைபிள்ல என்ன நீங்க கேட்க. சோ அவர் தேவன் வேதத்தை ஒரே பாணியில அவர் கொடுக்கல, பலவித பாணியில கொடுத்திருக்கிறார். எழுத்து நடை ரைட்டிங் மெத்தட் இங்கிலீஷ்ல எனக்கு தெரியல, தமிழ்ல எழுத்து ஒரே விதமான எழுத்து நடையில அவருடைய புஸ்தகம் இல்ல. உதாரணத்துக்கு சொன்னோம்னா நேரடியான பாஷை, அப்புறம் உவமை பாஷை, அப்புறம் கவிதை நடை, நாடக பாணி, செய்யுள் வடிவம், அடையாள பாஷை, இதெல்லாம் தேவன் அவருடைய வேதத்தை கொடுப்பதற்கு பயன்படுத்தின முறைகள் அல்லது பயன்படுத்தின விதங்கள். சோ அப்போ இப்படி விதவிதமா தேவன் கொடுத்திருக்கும் போது ஒரு வசனத்தை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முயற்சி பண்றோம்னா முதல்ல நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த வசன பகுதி எந்த பாணியில தேவன் கொடுத்திருக்கிறார், இது நேரடியான பாஷையா, இது அடையாள பாஷையா, இல்ல இது ஊமை பாஷையா, அல்லது இது கவிதை நடையா, இது போய் பார்க்கணும். அப்பதான் அந்த வசனங்களை சரியா புரிஞ்சுக்கொள்ள முடியும். நான் சொல்றது ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஏற்றுக்கொள்கிறீங்களா? இந்த ரியாக்ஷனே இல்லாம இருந்தா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்களா? தேங்க்யூ. ஆனா ஜோரா வரல சவுண்ட், பரவாயில்ல. அப்போ இது என்னது, இது விதவிதமான பாணி பாருங்க. முதல் பாணி வேதம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா முதல் பாணி த லிட்டரல் லாங்குவேஜ், நேரடியான பாஷை நாம சொல்கிறோம். நேரடியான பாஷையில தான் பெரும்பான்மையான பைபிள் கொடுக்கப்பட்டது. அதாவது பெரும்பான்மையான பைபிள் இல்ல, பைபிள்ல பெரும் பகுதி எப்படித்தான் கொடுத்திருக்குது, நேரடியான பாஷையில. அது என்னது நேரடியான பாஷை, அதை விளக்கி சொல்லணுங்கிற அவசியம் தேவையே இல்ல. நீங்க படிச்சாலும் என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஆதியாகமம் 1:1 என்ன சொல்றார் தேவன், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும். ஏதாவது போய் நம்ம விவரிக்க வேணுமா? அவசியம் இல்ல, அது ரொம்ப சிம்பிள். தேவன் ஆதியிலேயே சர்வலோகத்தையும் சிருஷ்டித்தார், இதுதான் மீனிங், அதுதான் நேரடியான பாஷை. இன்னொரு வசனம், கர்த்தர் இயேசு பிறக்கும் போது தூதன் என்ன போய் சொல்றார், உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான், அவருக்கு என்ன பேர் வைங்க, நீங்க பேர் வைங்க, கஷ்டமா இது புரிஞ்சுக்கிறதுக்கு, ஆனா கஷ்டம் இல்ல. சோ இதெல்லாம் இது இந்த மாதிரி பாணி என்னன்னா நேரடியான பாஷை, அதாவது சகஜமா இருக்கும். நாம் எடுத்து படிக்கிறோம், நம்மளே புரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஒரு மூன்றாம் நபர் வந்து நமக்கு அதை விவரிச்சு சொல்லணும், வியாக்கியானம் செய்யணும் அவசியம் இல்லை, நம்மளே நேரடியாக புரிஞ்சுக்கலாம். பைபிள்ல பெரும் பகுதி நேரடியான பாஷையில இருக்கு, ஆனா பைபிள் எல்லாமே நேரடியான பாஷையில, அதுதான் பாயிண்ட். பெரும் பகுதி நேரடியாக தான் கொடுத்திருக்கிறார், ஆனா எல்லா பகுதியும் எப்படி கொடுக்கல, நேரடியான பாஷையில கொடுக்கல, விதம் விதமா கொடுத்திருக்கிறார். அதை நீங்க நிதானமாய் பகுத்து போதிக்கணும். வேற என்ன ஒரு பாணி தேவன் பயன்படுத்திருக்கிறார், உவமை பாஷை. கர்த்தர் இயேசு எப்படி தான் பேசிட்டார் யூதர் ஜனங்கள் கிட்ட, அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல உமை தான் பெரும்பாலும். மத்தே 13:35 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் உமைகளினாலே என் வாயை திறப்பேன், உமைகளினாலே அன்றி வேற மாதிரி நான் பேச மாட்டேன். உமை பாணி, உமை பாஷை, பாரபோலிக் லாங்குவேஜ். என்னது பாரபோலிக் லாங்குவேஜ், உமை பாஷை அப்படின்னா ஒரு முக்கியமான சத்தியத்தை ஒரு உமையாக சொல்லிவிடுவது. இது என்னது உமை, நான் என்ன சொல்லானா உங்களுக்கு, நீங்க எப்படி புரிஞ்சிருக்கிறீங்க உமைனா என்ன பிரதர் சொல்லுங்க, உமைனா என்ன நீங்க எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க சிஸ்டர்? தேங்க்யூ. எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் வராது, வேற மறைமுகமா சொல்றது ஓகே. ஒரு கதை சொல்லமா, ஒரு கதை, அதுக்கு ஒரு பிகினிங் இருக்கு, ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கும், அதுல மேலோட்டமா பார்த்தா ஒரு கதை வந்து அங்க இருக்கு. நான் தான் உங்களுக்கு சொன்னமே பப்ளிக் மீட்டிங்ல, கெட்டகுமாரன் ஊமை, ரொம்ப பிடிச்ச ஊமை சொன்னோம். அப்பா மகன் குடும்ப தகராறு, சொத்து பிரச்சனை, எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு செலவழிச்சிட்டு திரும்பி வர அப்பா அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார், எவ்வளவு நல்ல ஒரு கதை. பார்க்கும்போது ஒரு கதை இருக்கும், பட் ஆக்சுவலா கர்த்தர் இயேசு சொல்ல வந்தது அது இல்லவே இல்ல, அதுக்குள்ள புதஞ்சு கிடக்குது ஒரு பெரிய ரகசியம். உதாரணத்துக்கு அந்த பப்ளிக் மீட்டிங்ல சகோதரர் உங்களுக்கு எடுத்தார், என்ன எடுத்தார், காணாமல் போன ஆடு. அந்த உண்மையில என்ன சொல்லிருக்கிறார் கர்த்தர் இயேசு, ஒரு மனுஷன் இருந்தாரு, அவருக்கு எவ்வளவு ஆடுகள் இருந்துச்சு, நூறு ஆடுகள் ஃபர்ஸ்ட் கவனிக்கணும், நூறு என்னது நூறு அது கவனிக்கணும். அதுல ஒரு ஆடு என்ன ஆயிடுச்சு, என்ன பண்ணினார், தொண்ணூத்தொன்பது என்ன பண்ணிட்டார், விட்டுட்டார், காணாமல் போன ஒன்ன தேடி போயிட்டார், தேடி கண்டுபிடிச்சு தோல் மேல போட்டு என்ன சந்தோஷமா அவர் திரும்பி வந்தார். அந்த காணாமல் போன ஆடு கிடைச்சு. பொதுவாக நாங்க எப்படித்தான் புரிஞ்சுக்கிறோம், நீங்களும் நானும் தான் காணாமல் போன, இவ்வளவு நாள் தேவன் பக்கமே திரும்பல, அப்படித்தான் நினைக்கிறோம் இல்லைங்களா. பொதுவா இது ஒரு புது சகோதரன் கர்த்தர் இயேசுக்குள்ள அவர் வரும் பொழுது நாம அவருக்கு இது பயன்படுத்துறோம். அவர் தான் காணாமல் போயிருந்தார், இப்ப என்ன எடுக்கிறார். ஆனா நம்ம உங்களுக்கு சொன்னோம், அப்படி சொன்னா அந்த ஊமை கரெக்டா வராது. ஏன்னா காணாமல் போனா நீர் எவ்வளவு ஆடுகள் இருந்துச்சு பாருங்க, காணாமல் போன ஆடு அந்த பாவினா, அப்ப காணாமல் போன அந்த தொண்ணூத்தொன்பது ஆறு கஷ்டம் வருது இல்லைங்களா. நீதிமான்கள் தான், நம்மள யாராவது நீதிமான்களா, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லையே பாக்குறோம். சோ அப்ப அந்த ஊமையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன, நான் இந்த ஊமை ஸ்கிப் பண்றேன், ஆனா நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சேன், ஏன்னா நீங்க பப்ளிக் மீட்டிங்ல கேட்டீங்க. சோ அந்த ஊமையினுடைய அர்த்தம் என்ன, உண்மையிலேயே அந்த மனுஷன் பிதாவாகிய தேவன் வச்சிருந்தார் ஆடு, எவ்வளவு ஆடு, நூறு. நூறு என்ன அர்த்தம், நூறு பெர்ஃபெக்ஷன், பரிபூர்ணம் இல்லைங்களா. குழந்தைகள் கிட்ட நம்ம சொல்லுமா, எவ்வளவு மார்க் வாங்கணும், தொண்ணூத்தி ஒன்பது வாங்கணும் சொல்லுமா, எல்லாம் வாங்குவோம், சென்டம் அடிப்பா சென்டம் அடி, அதுதான் முழுமை. சோ முழுமை அது எது குறிக்குது, தேவனுடைய சகல விதமான சிருஷ்டிகள், வானத்துல பரலோகத்துல பூமியில எல்லா சிருஷ்டிகள் குறிக்குது. அத்தனை சிருஷ்டிகள்ல காணாமல் போனது எவ்வளவுதான், ஒரே ஒரு சிருஷ்டி தான் பாருங்க. எதுதான் காண போயிடுச்சு, தேவனுடைய சிருஷ்டிகள்ல தேவன் சிருஷ்டித்த போது காக்கா எப்படித்தான் கத்துச்சு, காக்கா தான் கத்துச்சு, வேற மாதிரி கத்தவே இன்ன வரைக்கும் அப்படியே தான் அது கத்துது. அவர் சிருஷ்டித்த போது சூரியன் எந்த திசையில தான் உதிச்சுது, இன்னைக்கும் எப்படித்தான் உதிக்குது, எல்லா சிருஷ்டிகளும் டிட்டோ அப்படியே தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஐபி தான் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கிறார். யார் விஐபினா என்ன சந்தோஷம் உங்களுக்கு எல்லாம், நாம மனுஷ ஜாதி தேவன் சிருஷ்டித்த விதம் என்ன, என்ன ஆயிடுக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு அதை பத்தி பேச போறோம், விட்டுடாரி நெக்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மனுஷ ஜாதிய மீண்டும் மீட்டுக்கொள்ள கர்த்தர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து தன் ஜீவனை பலியா கொடுத்து அவங்களை மீட்டுக்கொண்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டார். சோ அப்ப அந்த ஒரு ஊமைக்குள்ள ஒரு தெய்வீக திட்டத்தினுடைய ஒரு அம்சம் அங்க புதஞ்சு கிடக்குது. இப்படித்தான் எல்லா ஊமையும் பேசிட்டு கிட்டத்தட்ட பெரிய ஊமைகள் மாத்திரம் கர்த்தர் இயேசு 39 ஊமைகள் பேசிட்டு, அப்புறம் நிறைய ஓமை வாக்கியங்கள் வேற பேசிட்டு. சோ இதுக்கெல்லாம் உள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கும், அது போய் எடுக்கணும் பாத்தீங்களா. இப்ப ஊமை நாம என்ன பண்ண முடியாது தெரியுங்களா, நேரடியான பாஷைன்னு நினைச்சிட்டு அவ்வளவுதான் பார்க்கத தானா போச்சு கிடைச்சிடுச்சு முடிஞ்சு போச்சு ஊமை அப்படி சொல்ல முடியாது. நாம அந்த பையன் பாத்தியா எல்லா தப்பு செஞ்சு திருந்திட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்ல முடியாது. நாம யார் அந்த மனுஷன், யார் அந்த மகன், அவர் ஆஸ்தி என்ன, ஏன் குறும்பு பண்ணி ஆஸ்தி எல்லாம் பிடுங்கிட்டு போனாரு, எங்க போனாரு, அந்த குடியானவன் யாரு, அந்த பன்னி மேய்ச்சது அந்த பன்னி எல்லாம் எது கிடையாலும் தவுடு சாப்பிட்டாரு, என்ன தவுடு கேக்கணும். ஒன்னொன்னுக்கும் பைபிள்ல போய் வசனம் எடுக்கும் பொழுது பரலோகத்தின் ரகசியங்கள் தேவன் நமக்கு அங்க வெளிப்படுத்துவார். சோ நேரடியான பாஷை இருக்கு, அதே போல இங்க பார்க்கும் போது உண்மை பாஷை நேரடியா எழுதியிருக்கிறத நேரடியா படிச்சு புரிஞ்சுக்கணும். உண்மை பேனர்ல எழுதியிருக்கிறத உண்மை மாதிரி அப்ரோச் பண்ணி தான் புரிஞ்சுக்கொள்ளணும், நேரடியா போய் புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. நமக்கு அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற சத்தியம் வந்துட்டு அங்க வெளி வராது சகோதர சகோதரிகளே. இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா இன்னொரு பாணி, அடையாள பாஷை, சிம்பாலிக் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் இந்த மெத்தட். நேரடியா பெரும் பகுதியை கொடுத்த தேவன் அதே போல உவமைகளாகவும் கொடுத்துடுகிறார். பழைய ஏற்பாட்டுல உவமைகள் இருக்கு, புதிய ஏற்பாட்டுல உவமைகள் இருக்கு. உவமைகளாக கொடுத்துட்டு இன்னும் சில பகுதிகளை எப்படி கொடுத்துருக்கிறார் அவரு? அடையாள பாஷை, சிம்பாலிக் லாங்குவேஜ் அப்படின்னா ஆச்சரியமான சத்தியங்களை அடையாளமா பேசிட்டு போயிடுவார். பைபிள்ல நிறைய அடையாளங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு அடையாள பாஷையிலேயே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் சொல்லுங்க, வெளிப்படுத்தின விசேஷம், முழுக்க முழுக்க சிம்பாலிக் லாங்குவேஜ். அங்க போய் நீங்க நேரடியா படிச்சு ஒன்னும் புரிஞ்சுக்க முடியாது, எல்லாமே சிம்பாலிக். ஏன்னா அந்த முதல் வசனமே இருக்கு, அண்ட் ஹி சென்ட் அண்ட் சிக்னிஃபைட் இட் பை ஹிஸ் ஏஞ்சல் அண்டு ஹிஸ் சர்வன் ஜான். தேவனே கிறிஸ்துக்கு ஒப்புவிச்சதும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய சீஷனாகிய யோவானுக்கு, தமிழ்ல எப்படி வரும் தெரியுங்களா, வெளிப்படுத்தின விசேஷம். ஆக்சுவலா அப்படி இல்லை, எப்படி வரணும்னா அடையாளங்களின் மூலம் வெளிப்படுத்தின விசேஷம். இங்கிலீஷ்ல அப்படி தாரு, ஹி சென்ட் அண்ட் சிக்னிஃபைட், சிம்பல் சிக்னிஃபைட், சிக்னல் ஃபைட், சிக்னிஃபைட் பை ஹிஸ் ஏஞ்சல் அண்ட் ஹிஸ் சர்வன் ஜான். அப்படித்தான் அடையாளங்களின் மூலத்தான் வெளிப்படுத்தினார். இன்னைக்கு சகோதரர் உங்களுக்கு அருமையா எடுத்தார். இரண்டாவது நாள்ல சுற்றி நீங்க பார்க்கிற எல்லா பொருட்களுமே வேதத்துல அடையாளங்களா பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீர், நிலம், மலை, சிகரம், குன்றுகள், மரம், செடி, புல், மிருகங்கள், பறவைகள், அக்னி, காற்று, பூமி அதிர்ச்சி, இடி, மின்னல், மேகம், ஸ்திரீ, பாம்பு, எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறோம். அதனால்தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் கொஞ்சம் எப்படி இருக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லைங்களா, படிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். சில அடையாளங்கள் சகோதர சகோதரிகளே. சோ இப்போ ஒரு ஒரு வசனம் உங்களுக்கு நாம காண்பிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் இல்லை. சோ பிரசங்கி 1:1 விடும்.
உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய்.
வசனம் புரிஞ்சுங்களா? வசனம் என்ன சொல்றது? உங்களுடைய ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல போடுங்க, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இன்னைக்கு நைட் போய் எல்லாம் செய்றீங்க, ஆகாரத்தை எடுக்கணும், எங்கெல்லாம் தண்ணி இருக்குதுன்னு பார்த்து நிதானமாய் போடுங்க. என்ன பேச்சு வரும் வீதியில? நல்லா தான் இருந்தாரு, ஏதோ நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு பைபிள் ஸ்டடின்னு ஒரு நாள் தான் பிரதர் அட்டன் பண்ணார். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறார் சொல்லிடுவோம், கிளியரா சொல்லிடுவோம். ஏன் செய்யக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? நான் கேக்குறேன், வசனம் தானே, அப்படித்தான வசனம் இருக்கு, அப்படித்தான் சகோதர சகோதரிகள் இருக்கு, அதான் நான் கேக்குறேன். வசனம் அப்படித்தான் இருக்கு. சிஸ்டர் தப்பா படிச்சாங்களா? இல்ல, உன் ஆகாரத்தை எடுத்து தண்ணீர்கள் மேல போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். வசனம் அப்படித்தான் இருக்கு, ஏன் செய்யக்கூடாது? செய்யறதில்லை நாமோ, பாத்தீங்களா சகோதர சகோதரிகளே? இது ஏன் நம்ம செய்ய மாட்டோம்னா, அது அடையாள பாஷின்னு எல்லாம் நமக்கு தெரியாது, செஞ்சா விவகாரம் வரும், வேற ஒண்ணும் இல்லை. பாருங்க அப்போ உங்களுக்கு இப்ப தெளிவாயிடும், இது என்ன பாஷை? நேரடி பாஷையா, ஓமை பாஷையா, அடையாள பாஷை? சரி, இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க, சொல்லலாம் தாராளம். இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க, புரிஞ்சு கொள்ளுவீங்க, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் மெத்தட் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இதுல மொத்தம் எவ்வளவு அடையாளங்கள் இருக்குன்னா நீங்க சொல்ல முடியுமா? இதெல்லாம் அடையாளம் இதுல. தேங்க்யூ. முதல் அடையாளம் என்ன? ஆகாரம், குட், வச்சிடுங்க. இரண்டாவது அடையாளம் சொல்லுங்க. நன்றி, தண்ணீர், கரெக்ட், தண்ணீர் எடுத்து வச்சிடுங்க. இரண்டாவது அடையாளம். மூணாவது, கரெக்ட், பட் 50% தான் கரெக்ட். என்ன நாட்கள்? அநேக நாட்கள். சோ இந்த வசனம் புரிஞ்சுக்கணும்னா இப்ப எவ்வளவு அடையாளங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம்? மூன்று அடையாளங்கள், ஆகாரம், தண்ணீர், அநேக நாள். நீங்கத்தான் நீங்க விளக்க போறீங்க, நான் சொல்ல போறதே இல்லை. இப்ப உங்களுக்கு தெரியும் எந்த ஆகாரம் கிளியர் இருக்கட்டும். எந்த ஆகாரத்தை பத்தி பேசுறாரு இப்போ? அந்த ஆகாரம் எதை குறிக்கணும்? தேவனுடைய வார்த்தைகள். எடுக்கலாமா? தேவனுடைய வார்த்தைகள் எடுத்துட்டு எங்க போடுங்க? தண்ணீர். தண்ணீரா தண்ணீர்கள்லாம் படிங்க, நல்லா படிங்க. தமிழ் மறுபடியும் நல்லா படிங்க. தமிழ்ல தண்ணீர்கள் வராது. வேற பைபிள் வேற எந்த சைடு வந்து யாராவது தமிழர்களா தண்ணீரா? நாம் எல்லா தமிழர்கள் தானே, எங்கேயாவது தண்ணீர்கள் பயன்படுத்தி இருக்கிறோமா? வீட்டுல போய் உக்காந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணீர்கள் கொண்டு வா, அதே தான் சொல்லுவாங்க. பைபிள் ஸ்டடி போனாரு எல்லாம் மாறி போச்சு. தமிழர்கள் தமிழ் நல்லா தெரியும், தமிழ் பைபிள் இவ்வளவு வருஷம் எங்கதான் இருக்கு, ஏன் இப்படி பிரதர் தேவனுக்கு தமிழ் இலக்கியம் தெரியாது? சொல்ல முடியுங்களா? நம்ம அன்னைக்கே சொன்னோம், தேவன் பத்தி பேசும் போது பி கேர்ஃபுல். சாதாரணமா பேச வேண்டாம், யோசிங்க ஒரு முறை. சோ தேவன் கிளியரா கொடுத்திருக்கிறான், அது தண்ணீர்கள் தான். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் பாஷையில தண்ணீருக்கு பன்மை சொல்லவே மாட்டோம், பட் தண்ணீர்கள் இருக்கு. பாத்தீங்களா, பைபிள்ல தண்ணியும் இருக்கு தண்ணீர்களும் இருக்கு. தண்ணீர் சொன்னா எதை குறிக்கும்? நான் சொல்லட்டுங்களா? ஜீவ. அப்ப அது எதை குறிக்கும்? ஜீவ தண்ணீர். எது அந்த அடையாளம்? எது கிடையாளம்? எது ஜீவ தண்ணீர்? நமக்கு குடிச்சா ஜீவன் வரும். எது? வசனத்தா. பாருங்க, தண்ணீர்னு வரும் பொழுது அந்த அடையாளம் குறிக்குது தேவனுடைய வார்த்தைகள். ஆனா தண்ணீர்கள் வரும் பொழுது இல்ல. தண்ணீர்கள் என்னன்னா, எடுங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம். பதினேழாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் சிஸ்டர் படிங்க.
பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேர்சி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே.
என்ன வார்த்தை? அதேங்களா, அந்த வேர்சி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை. இங்கே கொஞ்சமும் அப்புறம் அங்கே கொஞ்சமும். என்ன பியூட்டி பாருங்க, பிரசங்கியில தண்ணீர்கள் வருது, இன்னொரு தண்ணீர்கள் எங்க வருது? ரெவலேஷன் 17 சாப்டர் தண்ணீர்கள். அந்த தண்ணீர்களை கண்டாயே, அப்புறம்
அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும்.
அவைகள் எவைகள்? தேங்க்யூ. அவைகள் தண்ணீர்கள் என்னவாமா?
ஜனங்களும்
ஜனங்களும்,
கூட்டங்களும்
கூட்டங்களும்,
ஜாதிகளும்
ஜாதிகளும்,
பாஷைக்காரருமாய்.
இப்ப முதல் அடையாள பாஷை என்ன சொன்னோம்? ஆகாரம். என்ன சொன்னோம்? தேவனுடைய வார்த்தைகள். வசனம் என்ன சொல்றது? உன் ஆகாரத்தை எடுத்து தண்ணீர்கள் மேல போடு. எந்த தண்ணீர்கள்? நடக்குது பாருங்க. நாளைக்கு நீங்க செய்வீங்க, நாளைக்கு நீங்க செய்வீங்க. தேவனுடைய வார்த்தை எடுத்துட்டு அவருடைய ஜனங்களுக்கு போதீங்க. ஒரு வேளை இன்ஸ்டன்டா பலன் இருக்காது, ஆனா பலன் நிச்சயம் எப்போ? அநேக நாட்களுக்கு பின்பு. அநேக நாட்களுக்கு பின்பு எப்போ? பரம் மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவருடைய ராஜ்யத்தில். ஆனா இது உங்களுக்கு அதிகமா புரியாது, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம பார்ப்போம். சோ என்ன பியூட்டி பாத்தீங்களா? சோ நேரடியா பார்த்தா இந்த வசனம் நமக்கு மீனிங்லெஸ், அர்த்தம் இல்ல. என்னப்பா இது, ஆகாரத்துல ஆகாரத்தை எடுத்து தண்ணி மேல போட்ட அநேக நாட்களுக்கு பின்பு என்ன கிடைக்கும்? ஒன்னும் கிடைக்காது. ஆனா இப்ப பாத்தீங்களா, அது அடையாள பாஷை. ஆகாரம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு அடையாளம். வசனம் மத்தேயு 4:4 சொல்லலாம், அதே சமயத்தில் தண்ணீர்கள் என்று சொல்லும் போது ஜனங்களுக்கு அடையாளம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இவைகளை நம்ம எடுத்து பொருத்தி பார்க்கும் பொழுது அருமையான விதத்தில் நமக்கு அவருடைய சத்தியங்களே அங்க வெளியாகும். சகோதர சகோதரிகளே சந்தோஷமா, நீங்க எதுக்குமே பதில் சொல்றதில்லை. எனக்கு ஒரு கேள்விக்குறியே இருக்குது. பரவாயில்ல, ஆனா நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க, தெரியும். உங்க சீட்ல நம்மளும் உட்கார்ந்து வந்தோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. சகோதர சகோதரிகளே, நேரடியான பாஷை, உமை பாஷை, நெக்ஸ்டியான பாஷை, நீங்கள் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கணும். ஏன் சொன்னாருன்னு புரியுதுங்களா? சத்திய வசனம் நீங்க எடுத்தனா தப்புன்னு பேசிடாதீங்க, ஜஸ்ட் நிறுத்துங்க, கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்க வசனம் இது என்ன பகுதி? நேரடியான வசனமா? ஓகே, படிச்சு சொல்லுங்க. ஓமையா கேர்ஃபுல்லா படிங்க. அந்த கதை என்ன சொல்லுது? கேரக்டர்ஸ் எல்லாம் யார் 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 இந்த கேரக்டர்ஸ்? ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன? ஆவிக்குரிய அர்த்தம் யார் யாரை குறிக்குது? உள்ள இருக்க கருப்பொருள் என்ன? எடுங்க, அருமையா பகிர்ந்து கொள்ளுங்க. அடையாள பாஷையா? லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, இந்த வசனத்துல என்ன என்ன அடையாளங்கள் வருது போடுங்க. அந்தந்த அடையாளங்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? வசனத்துல தேடுங்க. ஏன்னா கர்த்தரே சொன்னார், எங்க தேடணும்? கர்த்தருடைய புஸ்தகத்துல, வேற எங்கேயும் இல்ல. அண்டர்லைன் தி பாயிண்ட். சோ கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடுங்க, உங்களுக்கு அது கிடைக்கும். அப்போ இதுதான் இரண்டாவது கீ. இது மாத்திரம் இல்ல, இன்னும் நிறைய பாணி இருக்குது உங்ககிட்ட நாம் சொல்லணும். உதாரணத்துக்கு ஒரு வசனம் படிக்கும் பொழுது அந்த வசனம் எந்த காலத்துக்கு பொருந்தும் என்ன பண்ணணும்? புரிஞ்சு படிக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு வசனம் எந்த காலத்துக்கு உரிய வசனம்னு புரிஞ்சு படிக்கணும். எவ்வளவு காலங்கள் இருக்கு? எல்லா சோதனை காலம் தான் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். நன்றி. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சோ அப்போ மூன்று காலங்கள் இருக்குதுன்னா அந்தந்த காலங்களுக்கு உரிய வசனங்கள் தான் வசன பைபிள் இருக்கும். நாம படிக்கிற வசனம் எந்த காலத்துக்குரிய வசனம் சிந்திச்சு படிக்கணும். உதாரணம், நோவா போய் பேழை கட்டுங்க, என்ன போகுது? ஜலப்பிரளயம் வரப்போகுது. இது எந்த காலத்துக்குரிய வசனம்? இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? நான் இப்பதான் கட்டிட்டு இருக்கேன், யாரும் நிகழ்காலம் சொல்றீங்களா? இது இறந்த காலத்துக்குரிய தேவனுடைய திட்டம் தான். ஆனா அவருடைய திட்டத்தில நிறைவேறி முடிஞ்ச வசன பகுதி. அதை எடுத்துட்டு யாராவது ரொம்ப வைராக்கியமா? எனக்கு இருக்கிற வைராக்கியத்துக்கு தேவன் என்ன சொல்லிருக்கிறார் ஆதியாந்தத்துல? ஜலப்பிரளயம் வரப்போது, என்ன கட்டணும்? பேல கட்டணும். கட்டும் கட்டிட்டு இருந்தா என்ன அறுத்து? இன்னைக்கு வைக்கிற விலைவாசியில ஒன்னும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா நான் சொல்ற கான்செப்ட்? சோ வசனங்களே எந்த காலத்துக்கு பொருந்தும் கூட படிக்கணும் படிக்கணும் சகோதர சகோதரிகளே. நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் சொன்னா, ஸ்டடியிங் பை கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட், ஒரு வசனத்தினுடைய மையக்கருத்து என்ன எடுக்கணும்? மையக்கருத்து என்ன? இப்ப கருத்து ஏசு சொல்றாரு இல்லைங்களா, மத்தேயு 16:24, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து. என்ன புரிஞ்சிட்டோம்? என்ன சொல்றார் இதுல? ஆம், கர்த்தர் இயேசுவை பின்பற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்? வெறுக்கணும், அப்புறம் சிலுவை இருக்கணும், அப்புறம் அவரை பின்பற்றி நடக்கணும். அண்டர்லைன் பண்ணுங்க, கருப்பொருள், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். என்ன சொல்றார் அது? என்ன அர்த்தம்? விரும்பினால். அப்ப நீங்க விரும்பினாலும் விரும்பலாம், அப்புறம் விரும்பாட்டியும் போலாம். ஆனா விரும்பிட்டா என்னதான் பண்ணணும்? என்ன பியூட்டிஃபுல். சோ ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அன் ஆப்ஷன். என்ன சூஸ் பண்றீங்க? எஸ் ஆர் நோ? பட் சொல்யூஷன் ஒன்னு தான். என்ன பண்ணணும்? சிலுவை எடுக்கணும், அவரை பின்பற்றிப்போம். சோ பாருங்க, அந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட் இருக்குது பாருங்க. ஒரு கருப்பொருள் உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்குது, நமக்கு மேலோட்டமா பார்க்கும்போது தெரியல. கர்த்தரே ரொம்ப அன்பா சொல்றார், நீங்க நீ பின்பற்றி வர விரும்பி நீங்க முடிவு எடுக்கிறன்னா தாராளமா முடிவு எடுக்கலாம். உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பம். நான் கம்பல் பண்ணல, நான் கம்பல் பண்ணல. பட் விரும்பிட்டீங்கன்னா இப்படி வாங்க, இப்படி வாங்க. இதுதான் வழி, என்ன பியூட்டி. இது மாதிரி ஒரு வசனத்துக்குள்ள போன அந்த கருப்பொருள் இருக்கும். சகோதர சகோதரிகளே, நாங்கள் உங்களுக்கு மூணு முக்கியமான முறைகள் சொல்லியிருக்கிறோம். அதாவது என்னென்ன முறைகள்? நம்பர் ஒன் முறை என்ன? நேரடியான பாஷை, லிட்ரல் லாங்குவேஜ். நம்பர் டூ, பாரபோலிக் லாங்குவேஜ், உமைகள் பாஷை. நம்பர் த்ரீ, அடையாள பாஷை. இன்னும் சில விதங்கள் இருக்கு, போக போக நம்முடைய கிளாஸஸ்ல அதையெல்லாம் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு புரியும். இன்னொரு முக்கியமான முறை சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம். இன்னொரு முக்கியமான சாவி, இன்னொரு விதமான வேத வாசிப்பு என்னன்னா, மூன்றாவது சாவி என்னன்னா, டாபிக்கல் ஸ்டடி. ஒரு தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து அறிவது. புரியுதுங்களா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? வார்த்தையை ஒரு தலைப்பின் கீழ ஆராய்வது, அதுதான் சகோதரர் வந்து உங்களுக்கு அங்க சொன்னார். வாசிச்சோம், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு ஆரோக்கியமான முறை என்னன்னா, ஒரு தலைப்பு பற்றி புரிஞ்சுக்கொள்ளணும்னா அந்த தலைப்பு எடுத்து எழுதி கொட்டு. அந்த தலைப்பு சம்பந்தமா எங்கெல்லாம் வசனம் இருக்கோ எல்லாம் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு முறை எல்லாத்தையும் வாசிச்சீங்கன்னா அந்த தலைப்பு விஷயத்துல தேவன் அவருடைய புஸ்தகத்துல என்னெல்லாம் பேசிட்டுக்கிறாரோ தெரிஞ்சுக்கலாம். உதாரணம், உயிர் தேழுதல். உயிர் தேழுதல் நான் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா உயிர் தேழுதல், ரிசரக்ஷன் போடுங்க. பைபிள்ல எங்கெல்லாம் ரிசரக்ஷன் வருதோ எடுத்து பொறுக்கி போடுங்க. ஒருவேளை எப்படி புரிஞ்சது, ரொம்ப கஷ்டமாச்சே? கஷ்டம் இல்ல, ஏன்னா நாம இன்னைக்கு எலக்ட்ரானிக் எரா யுகத்துல இருக்கிறோம். எல்லாம் எலக்ட்ரானிக் பைபிள் ஆயிடுக்கும். ஈஸ்வாடு, அந்த ஸ்வாடு, இந்த ஸ்வாடு. சோ அப்போ உங்களுக்கு கன்கார்டன்சஸ் இருக்குது, வேத அகராதிகள் இருக்கு. அவங்களே அருமையா ரொம்ப பெரிய வேலை செஞ்சிருக்கிறாங்க, அருமையான சகோதரர்கள். அவர்கள் எல்லாம் இல்லாம நம்முடைய இந்த ஆராய்ச்சி எல்லாம் செய்ய முடியாது. அவங்களாம் நமக்கு முன்கூட்டி ஏற்கனவே அருமையா செய்து வச்சிருக்கிறாங்க அந்த கன்கார்டன்ஸ் ஒர்க் எல்லாம். சோ அதுல நீங்க போய் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். தலைப்பின் கீழே படிச்சு ரட்சிப்புனா என்ன, எத்தனை வகையான ரட்சிப்பு, யாருக்கு யாருக்கு ரட்சிப்பு, எப்போ அந்த ரட்சிப்பு, உயிர் தழுதல், உயிர் தழுதல்னா என்ன, எப்படி உயிர் தழுவாங்க, எந்த சரீரத்துல எத்தனை வகையான உயிர் தழுதல், எல்லாம் போல யாருக்கு என்ன மாதிரியான உயிர் தழுதல். நான் சொல்றதெல்லாம் கிளாசஸ்ல இருக்கு, எல்லா கிளாசஸ்ல இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆனா இப்படி எல்லாம் நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். சோ தலைப்பின் கீழே ஆராய்ந்து படிக்கிறது கூட ரொம்ப ஆரோக்கியமான ஒரு முறை. கன்கார்டன்சஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு தலைப்பு இன்னைக்கு எடுக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை பத்தி பைபிள்ல என்னெல்லாம் சொல்லிடுக்குது சும்மா காமிக்கலாம் பாருங்க உங்களுக்கு. சோ ஒரு இடத்துல எரேமியா 23:29
என் வார்த்தை அக்னியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பாருங்க அவருடைய வார்த்தை எப்படி இருக்குதாமா, படிங்க.
என் வார்த்தை அக்னியை போலும்,
அக்னி போல
கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும்,
கண்மலையை உடைக்கிற சம்மட்டி போல
இருக்கிறதல்லவோ.
பாருங்க இருக்கிறதல்லவோ, கர்த்தருடைய வார்த்தை இஸ் ஈக்குவல் டு அக்னி, கண்மலை உடைக்கிற சமட்டி. என்ன அர்த்தம், என்னது இது? கர்த்தருடைய வார்த்தைக்கு உள்ள வல்லமை பற்றி அங்க சொல்றார். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா அது என்ன பண்ணும், எல்லாத்தையும் அழிக்கிறா. அக்னி, அக்னி ஃபயர். அக்னிக்கு அக்னியினுடைய கேரக்டர் என்ன பண்ணும், கேரக்டர் என்ன, எரிக்கும், அதாவது டிஸ்ட்ரக்ஷன் இல்லைங்களா, அழிச்சிடும். பாருங்க இப்ப வேற மாதிரி மரம் செடி கொடி போட்டா அக்னிக்குள்ள என்ன ஆயிடும், அழிஞ்சு போயிடும். இன்னொன்னு பாருங்க, ஒருவேளை தங்கத்தை எடுத்து போட்டா அக்னிக்குள்ள உருகும். சரி, ஆனா பொதுவா தங்கத்தை எதை வச்சுதான் பியூரிஃபை பண்ணுவோம், எல்லா உலோகங்களையும் எதை வச்சுதான் நம்ம சுத்தம் செய்வோம்? எஸ், நெருப்புதான். சோ அக்னிக்கு ரெண்டு கேரக்டர் இருக்குது. அக்னிக்கு ஃபயருக்கு ஃபர்ஸ்ட் இட் டெஸ்ட்ராய்ஸ், தென் இட் பியூரிஃபைஸ். முதல்ல அதை அழிச்சுது, அதே சமயத்தில் அதை என்ன பண்ணுது? சுத்தமா பரிசுத்தப்படுது. ஆமா, நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தருடைய வாசனை வசனம் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் அழிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுது? பரிசுத்தப்படுத்துது. நெக்ஸ்ட், அது கண்மலையை உடைக்கிறா, சம்மட்டி. ஆமா, சம்மட்டி தான். கண்மலை மாறி சுயநலத்தினால கடினப்பட்டிருக்கிற உள்ளங்களை, இருதயங்களை தேவனுடைய வார்த்தை தான் என்ன பண்ணுது? நொறுக்கி லகுவாக்குது அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக. பியூட்டி, ஒரு கேரக்டர். இன்னொரு இடத்துல சங்கீதம் 119:105 நமக்கு எல்லாம் பரிச்சயமான வசனம்.
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது.
உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். பாருங்க, அங்க வந்து கர்த்தருடைய வார்த்தை பற்றி சொல்லும் போது அது அக்னி போல நம்முடைய பாவங்களை அழித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய கடினமான இருதயங்களை சுத்தியில வச்சு உடைக்கிறது மாதிரி நொறுக்கி இலகுவாக்குது. பார்த்தோம் அந்த தன்மை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்குது. பார்த்தோம் இங்க என்ன பாக்குறோம்? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். ஏதாவது வெளிச்சம், கர்த்தருடைய வசனம் வெளிச்சம். வெளிச்சம் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா முதல்ல எதை பத்தி புரிஞ்சுக்கணும்? இருள், ஆப்போசிட் ஆஃப் வெளிச்சம். வெளிச்சத்துக்கு எதிர்மறை என்ன பார்க்கிறோம்? இருள். ஏன்னா அது இருள். வசனம் வாசிங்க, சங்கீதம் மன்னிக்கணும், ஏசாயா 62.
இதோ இருள் பூமியையும்,
அப்புறம்
ஜனங்களையும் மூடும்.
இருள் பூமியையும், கார் இருள் யாரையும் மூடி இருக்குது? ஜனங்களையும். பாத்தீங்களா, நம்ம வாழ்கிற பூமி, நம்ம வாழ்கிற உலகம் புரிஞ்சுட்டீங்களா எப்படி இருக்குது? இருள் பூமிய காரிருள், இருள் சூழ்ந்த இந்த உலகத்துல நாம ஜீவிக்கும் போது நம்முடைய கால்களுக்கு எதுதான் தீபம், எதுதான் வெளிச்சம்? வெளிச்சம் புரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? இருள். ஆனா இருள் என்ன சகோதர சகோதரிகளே, எங்க இருள்? இருள் இருந்துச்சு, நம்ம சுவிட்ச் போட்டோம், எல்லாம் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் வெளிச்சம் ஆயிடுச்சு. எதுக்கு இது கர்த்தருடைய வசனம் வேணும்? இருள்ல இப்ப இங்க என்ன பாஷையில தான் சொல்றாரு? அறியாத பாஷை, அசத்தியம், அன்ட்ரூத், உண்மை அல்லாத விஷயங்கள். இந்த உலகம் இப்ப யாருடைய பிடியில இருக்குது? அவர் எப்படி வச்சிருப்பாரு? அன்ட்ரூத்துக்குள்ள, அசத்தியத்துல, உண்மையல்லாத பொய்யுக்குள்ள ஜனங்கள் அப்படியே வச்சிருக்கிறார். இந்த அசத்தியத்துக்குள்ள நாம ஜீவிக்கும் பொழுது நமக்கு எதுதான் வெளிச்சம் மாதிரி சத்தியம்? எதுதான் சத்தியம் நமக்கு? கர்த்தருடைய. ஆமா, உண்மையான சத்தியம் தெரிஞ்சுக்கணும்னா நாம எங்கதான் போனோம்? தேவனுடைய வசனத்துக்கு. உண்மையான அந்த சத்திய வெளிச்சம் கண்டுபிடிக்கணும்னா கர்த்தருடைய வசனங்களுக்கு தான் நம்ம அங்க போனோம். சோ அந்த தேவனுடைய வார்த்தையினுடைய தன்மைகள் பாருங்க, ஒரு தலைப்பின் கீழே பார்த்தோம்னா நமக்கு அருமையாக அங்க தெரிய வருவதை நாம புரிந்து கொள்ளலாம் சகோதர சகோதரிகளே. சோ ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு நாம கொடுத்துருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதுவே மூன்றாவது அந்த பொன்னான திருவுகோல், வேதத்தை முறைப்படி வாசித்து புரிந்து கொள்வது எப்படி? How to unlock the Bible? வேதத்தை திறக்குவது எப்படி என்ற தலைப்பின் கீழே நம்முடைய வகுப்புல முதல் பாடத்தை பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். நீங்கள் எல்லோரும் வந்திருந்து பொறுமையோடு கேட்டிருக்கிறீங்க, சில நேரங்கள் தாமதமாயும் பொறுமையோடு சகிச்சிட்டீங்க, உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். ஆனா இனிமேல் தாமதமாகாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஆனால் 1.5 மணி நேரம் பத்தாது, 2 மணி நேரம் நமக்கு வேணும். 6 மணிக்கு ஆரம்பிச்சா 8 மணிக்கு முடிக்கலாம். நீங்கள் ஒத்துழைக்குமாறு உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் சகோதர சகோதரிகளே, அந்த 3 சாவிகளை சொல்லிட்டு போலாம். ஃபர்ஸ்ட் சாவி என்ன? கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணம். இங்கே கொஞ்சம் கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசியுங்கள். 2வது சாவி என்னன்னா, நீங்கள் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுக்கணும். ஏன் நிதானமாய் பகுக்கணும்? தேவன் வசனத்தை எப்படி கொடுத்திருக்கிறார்? முதல் பாஷை நேரடியான பாஷை, இரண்டாவது பாஷை ஊமை பாஷை, மூன்றாவது பாஷை அடையாள பாஷை. ரொம்ப நன்றி. மூன்றாவது திறவுகோல் என்ன? வேதத்தை எப்படியும் நம்ம படிக்கலாம், ஒரு தலைப்பின் கீழும் நாம் படிக்கலாம். தொடர்ந்து இந்த வகுப்பிற்கு நீங்கள் வருகை தந்து தேவனுடைய வார்த்தையில் உள்ள மகத்துவங்களை புரிந்து கொண்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். பொறுமையோடு கேட்ட நம் யாரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. உங்களுக்கான பாடம் நகல்கள் சகோதரர்கள் வைத்திருக்கிறாங்க. ஃபேமிலிக்கு 1 என்ற வீதம் ஜெராக்ஸ் காப்பி வாங்கிட்டு போங்க. அடுத்த முறை எல்லாருக்கும் நாம் கொடுக்கிறோம். ஆமென். இருப்போம், ஜெபித்துட்டு போனோம். பிளீஸ் கொஞ்சம் கொஞ்சம்